ராமானுஜத்ரயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹத ஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே பூதம் ஷரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாகம் பக்தாங்கிரிரேனு பரகால யதீந்திர மிஸ்ரம் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணபோஸ்மி நித்யம். பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் காமண்ண வந்தை ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ் நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ஜன்மாத்ய யதோன்வயாத்து இத்தரத்தாத்தேஷ்வபிஜஸ்வராட்டு தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவயே முஹ்யந்திய சூரய தேஜோ வாரி மிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரத்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி தர்ம ப்ரோஜித கைதவோத்ர பரமோ நிர்மத் சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவ மத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன் மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம்வா பரைர் ஈஸ்வரஹ சத்யோ ஹிருத்ய வருத்யதேத்ர கிருதிபிகி சுஸ்ரூஷுபி தத்ஷணாத் நிகம கல்பதரோர் தலிதம் பலம் சுகமுகாத் அம்ருத த்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவிபாவுகாஹ யம் பிரவரஜந்தம் அனுபேதமபேத கிருத்யம் த்வைபாயனோ விரஹகாதர ஆஜுஹாவ புத்ரேதி தன்மயதயா தரவோ அபிநேதுஸ்தம் சர்வபூத ஹிருதயம் முனிமான தோஸ்மி யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதிசாரம் ஏகம் அத்யாத்ம தீபம் அதிதிசீஷதாம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணையா ஆஹ புராண குஹ்யம் தம் வியாச சூனும் உபயாமி குரும் முனீனா நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேது நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணஹ சம்நமாமி ஹரிம் பரம் வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. ஜெய் போலோ ஸ்ரீமத் பாகவத் மகாபுராணிக்கு ஜெய். வாழ்க்கையில பல கோடி வார்த்தைகள் நாம பேசுறோம், பல கோடி வார்த்தைகள் நாம கேட்கிறோம், பல கோடி வார்த்தைகள் நாம படிக்கிறோம், பல கோடி வார்த்தைகள் நாம சிந்திக்கிறோம். இப்ப வாழ்க்கையில நம்ம பேச ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இந்த க்ஷணம் வரைக்கும் கோடி 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 வார்த்தைகள் பேசியிருக்கோம், எவ்வளவோ வார்த்தைகள் கேட்டிருக்கோம். ஆனா அது எல்லாமே நமக்கு நல்லது பண்ணிருக்கா அப்படின்னா கேரண்டியா இல்லை, நமக்கே தெரியும். இன்னைக்கு காலையில இது வரைக்குமே நிறைய வார்த்தைகள் பேசியிருப்போம், அப்புறம் தேவையில்லையோ அனாவசியமா பேசிட்டோமோ இந்த வார்த்தை பேசியிருக்க வேண்டாமோ அப்படி யோசிச்சிருக்கோம். ஆனா இன்னி வரைக்கும் தேவையில்லாம நாமஜபம் ஜபிச்சிட்டோமோ, அனாவசியமா ஒரு பாகவதம் வாசிச்சிட்டோமோ, தேவையில்லாம கோவிலுக்கு போயிட்டோமோ தோன்றது இல்லை. ஏன்னா இது ஆத்மாவுக்கான காரியம். சில காரியங்கள் பண்ணும்பொழுது நமக்கு குற்ற உணர்ச்சி திரும்ப வரவே வராது. குற்ற உணர்ச்சின்றது ஒண்ணு வரவே வராது. மலமூத்திரம் வருது, போயிட்டு வந்தோடனே சந்தோஷமா இருக்கிறது, ஐயோ நான் மலமூத்திரம் போயிட்டேனே அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி வர்றதே கிடையாது. பசிக்கிறது பசிக்கு சாப்பிடுறோம், அப்ப குற்ற உணர்ச்சி வர்றது கிடையாது. ருச்சிக்கு சாப்பிட்டா குற்ற உணர்ச்சி வரும், அனாவசியமா சாப்பிட்டுட்டோமோ டாக்டர் சொல்லியிருக்காரு கொஞ்சம் வாய் அடக்கியிருக்கலாமோ, அப்ப குற்ற உணர்ச்சி வரும். ரெண்டு ஏகாதசி இன்னைக்கு சாப்பிட்டிருக்க வேண்டாமோ, அப்பெல்லாம் ஒரு குற்ற உணர்ச்சி வராது. நியாயமா பண்ண வேண்டிய காரியங்களை பண்ணும்பொழுது எது நம்முடைய ஆத்மாவுக்கு ஹிதமோ அதை நாம் பண்ணும்பொழுது நமக்கு கில்ட்டி ஃபீலிங்றது ஒண்ணு வர்றதே கிடையாது. பாகவதம் 18,000 ஸ்லோகங்கள், ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு 10-20 வார்த்தைகள் வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அது விசேஷமா அதுல எத்தனை பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கிறது. டெய்லி காலத்துல ஒரு சுப்பிரபாதம் கேட்கிறோம், இல்லாட்டி சாயங்காலமா ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறோம் கேட்கிறோம், எவ்வளவு எனர்ஜி உண்டாகிறது. அதனால உடம்புல ஒரு பலகீனம் உண்டாகிறது இல்லையே, மனசுல ஒரு கவலை உண்டாகிறது இல்லையே. அப்ப இதெல்லாமே பாசிட்டிவ் அப்படின்றது கன்ஃபார்மா தெரியாது. பாகவதம் முழுக்க முழுக்க பாசிட்டிவான விஷயங்களை தான் பேசுறது. எல்லா சந்தர்ப்பத்திலையுமே நாம பாசிட்டிவா இருக்கணும், அதுல மாற்றமே கிடையாது. 100% பாசிட்டிவா இருக்கிறதுக்காகத்தான் பக்தி, பக்தி அதுக்காகத்தான் பண்றோம். நம்முடைய நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் மாத்திண்டே இருக்கணும், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வளர விடாம பண்ணணும். கொசுவை வளர்ப்போமா? கொசு அழிக்கதானே முயற்சி பண்ணுவோம். அது போல இந்த நெகட்டிவ் ஃபீலிங் அப்படின்ற ஒரு விஷயத்த வளர்க்கவே கூடாது. அதுக்காகத்தான் பக்தி அப்படின்ற ஒரு விஷயத்த பிராதான்யமா நம்ம எல்லாருமே வச்சிருந்திருக்கோம். நம்முடைய தர்மம் இந்த பக்தின்ற ஒரு விஷயத்தை தான் பக்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ரொம்ப முக்கியமாகவே நம்முடைய தர்மம் பேசுறது. பக்தி பண்றது பகவானுக்காக இல்லை, நன்னா ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பேர் பக்தியே ஒரு தியாகம் மாதிரி ஆக்கிட்டோம். நான் ஏகாசி விரதம் இருக்கேன், சனிக்கிழமை ஒரு பொழுதுதான் சாப்பிடுறேன், இதெல்லாம் பண்றதுனால ஒன்னும் பெரிய தியாகின்னு அர்த்தம் கிடையாது. நீங்க எதெல்லாம் பண்றீங்களோ அதெல்லாம் திரும்ப உங்களுக்குத்தான் நன்மை செய்யறது. இதனால லோகத்துக்கு ஒண்ணு நன்மை கிடையாது. யாராவது நான் லோக க்ஷேமார்த்தமா விரதம் இருக்கேன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்கோ, நான் சங்கடகர சதுர்த்திக்கு உலகம் நன்னா இருக்கணும்னு விரதம் இருக்கேன், ஏகாதசிக்கு ஜனங்களுக்கு எல்லாம் பாவம் போகணும்னு விரதம் இருக்கேன். ஊரால் கை தூக்குங்கோ, சத்தியமா பண்ண முடியாது, நிச்சயமா தெரியும். ஆனா மகாத்மாக்கள்லாம் உலகத்துக்காகவே வாழ்ந்தார்கள். அப்ப நம்ம வாழ்க்கையில நாம சுயநலத்தை அடிப்படையா கொண்டுதான் வாழறோம். நமக்கு சுயநலம் இல்லைன்னு சொன்னா பெரிய பொய். யாராவது ஒருத்தர் எனக்கு சுயநலமே இல்லைன்னு சொன்னா அவளை நம்பவே நம்பாதீங்க. செல்ஃபிஷ் சில பேரை சொல்லலாம், அவளை கூட நம்பலாம். ஏன்னா அவ இவ்வளவுதான் பண்ணுவான்னு நமக்கு தெரியும். எனக்கு சுயநலமே இல்லைன்னு சொல்றான்னா உலகத்துல மிகப்பெரிய ஏமாற்றுக்காரன் யாருன்னா நான் புதுநலவாதி அப்படின்னு சொல்றேன். நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்தி நம்முடைய மனசு, நம்முடைய இந்திரியங்கள், நம்முடைய உடம்பு, நம்முடைய வாழ்க்கை பாசிட்டிவா ஜெயிக்கிறதுக்கான வழியில கொண்டு போகிறதுக்காகத்தான் இந்த பக்தி. அத பாகவதம் ரொம்ப அழகா சொல்றது. அதனாலதான் பாகவதம் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒவ்வொரு ஸ்கந்தத்திலையும் பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைய அவ பகவான் பக்கமா திருப்பறா, அது அவர்களுக்கு பாசிட்டிவா மாறிடுறது. பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்றோம் இல்லையா. வாழ்க்கை நடக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் நமக்கு பிரச்சனைகளா இருக்கு, ஆனா அதுல ஒரு ரகசியமான ஆசீர்வாதம், ஒரு புதுசான ஒரு வழி, இல்லாட்டி ஒரு புதிய அனுபவம் நமக்கு அதுல காத்துருக்கு, நிச்சயமா காத்துருக்கு, சந்தேகமே வேண்டாம். அதனாலதான் ஜடபரதர் சரித்திரம் எல்லாம் பாக்குறோம். அவரே மான்மேல ஆசை வச்சு மயங்கி ஜென்மாவை விட்டுடுறார், ஆனாலும் பகவான் அவர்களை விடுறதில்லை. அதனாலதான் பகவானுக்கு அச்சுதன் அப்படின்னு ஒரு திருநாமம். தானும் தன் நிலையிலிருந்து நழுவாதவன், தன் பக்தர்களையும் நழுவ விடாதவன் அப்படின்னு அர்த்தம். நம்ம எல்லாம் டக்கு டக்குன்னு விட்டுடுவோம், சர்வசாதாரணமா ஒத்து வரல அப்படின்னா விட்டுடுவோம், இல்லாட்டி அவர்களை விரோதிச்சுப்போம். பகவான் அப்படி இல்லையா, முயற்சி பண்ணி 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 எப்படியாவது இந்த ஜீவனை கரையேத்துறது அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை வச்சிருந்துருக்கார். ஏன் இது பகவான் வந்து ஒரு மெக்கானிக்கலா பண்ணிடக்கூடாதா? நம்ம நினைக்கிறோம் அப்படிதான், அப்படியே பகவான் திடீர்னு வரணும், அப்படியே நம்மளை சரி பண்ணணும், அப்படியே கிளீன் பண்ணி இங்க ஃப்ரெஷ்ஷா அப்படி கொடுக்கணும். அது நடக்கவே நடக்காது. ரியலைசேஷன் என்னன்னா, நாம பண்ண தப்ப நாம உணரணும், நம்முடைய அஞ்ஞானத்தை நாம அறியணும், நம்முடைய பைத்திகாரத்தனங்களை நாம விடணும். நாம ஒவ்வொன்னா ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி நம்மள நாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சுத்தப்படுத்திட்டு வந்து நாம பரமசுத்தமா ஆகிறதான ப்ராசஸ தான் பகவான் நம்மள பண்ண வைக்கலான். ஒன் ஃபைன் மார்னிங் ஒரு இப்படி அப்படிதான் கிடையாது, அது பாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ப்ராசஸ். இது இந்த ரியலைசேஷன் அப்படின்றது ஞானம்ன்றது ஒரு ப்ராசஸ். ஒவ்வொன்னா இது இல்ல இது இல்ல, நேத்தி 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 நேத்தி, வேதம் சொல்றது நேத்தி நேத்தி நேத்தி, இது இல்ல இது இல்ல இது இல்ல இது இல்ல இது இல்லன்னு தள்ளிட்டே வந்தோம்னா கடைசியில் என்னடா மிச்சமாகிறதுனா, சங்கர சொன்ன மாதிரி பிரம்ம சத்தியம் அது ஒண்ணுதான் மிச்சப்படுறது. மத்த எல்லாம் இது இல்ல இது இல்ல இது இல்ல இது இல்ல இது இல்ல இது இல்ல, ட்ரெயினும் இல்லை, சத்தம் திடீர்னு வருது, அப்புறம் இது இல்ல திடீர்னு வருது, இப்படி தான் சத்தியம். அப்ப இதெல்லாம் சொல்லிட்டு வரும்பொழுது அப்படியே ஒரு சமாதானம். இப்ப நல்ல தூக்கம் வர சமயத்துல ஒவ்வொன்னா விட்டுண்டு வரோம் இல்லையா, அது போல ஒவ்வொன்னத்தையா விட்டுண்டு பிரம்ம தியானத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கறது இந்த பாகவதம். அதுல ஒவ்வொருத்தரை பத்தியும் பேசுறது, ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் அழகா சுவாயம்புவ மனு சதரூபா பத்தி பேசுறது, கபிலாச்சாரியர் அவருடைய அழகான சாங்கிய தத்துவம், தேவகூதி ஒரு குடும்ப தலைவி அவளை அழகா பிரம்மஞானியா ஆக்கிறது அந்த விஷயத்தை சொல்றது, 5 வயசு பிள்ளை துருவனும் பிரம்மஞானி ஆக முடியும், குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய இட்லி மாவு தோசை மாவு உப்பு புளி காரம் ஒவ்வொரு நாளா சமையலே பண்ணிட்டு இருக்க குடும்ப தலைவியும் பிரம்மஞானி ஆக முடியும், தள்ளுபடியே கிடையாது. பெரிய ராஜன் அவனும் பிரம்மஞானி ஆகலாம், ஒரு கால் அபிமானத்தினாலே மான் ஜென்மா நாய் ஜென்மா நரி ஜென்மா அடைஞ்சாலும் திரும்பவும் அவர்கள் அந்த பக்தி அடைய முடியும், பிரம்மஞானம் அடைய முடியும். இப்படி ஜடபரதர் சரித்திரம், துருவ சரித்திரம், அழகா தேவகூதி சரித்திரம் எல்லாத்தையும் பாகவதம் சொல்லிட்டே வரும். சரி இவாள்லாம் அப்படி அழகா போயிட்டு இருக்கா, ஒரு கால் யாராவது ஒரு தன் பாபத்திலே மாட்டின்னுட்டான், அப்ப அந்த பாபின்னு ஒரு கேட்டகரி வச்சுருக்கோம் இல்லையா, அப்ப இந்த பாபிகள்லாம் திருந்தி வர முடியுமா, அவளுக்கெல்லாம் பிரம்மஞானம் சித்திக்குமா அப்படின்னா அவர்களும் திருந்த முடியும், அவர்களும் பிரம்மஞானத்தை அடைய முடியும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார் சுகபிரம் மகர்ஷி. ரொம்ப அழகா பாகவத்தை சொல்லிட்டு வரா. ஜடபரத ரகுவனனுக்கு நரகலோக வர்ணனை, நரகலோகத்தினுடைய வேதனைகள் இதெல்லாம் சொல்றார், என்னென்ன பாபங்கள் இத்தனை இத்தனை நரகங்கள் அப்படின்லாம் இருக்கு, இது பொய் தானே அப்படின்னா இதெல்லாம் பொய்யெல்லாம் இல்லை கற்பனையும் இல்லை, அது எப்படி நம்புறது அப்படின்னா போய் பார்த்தா தெரியும், ஆசைதான் போய் பார்த்துட்டு வாங்க நரகலோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு, செத்தா எப்படி இருக்கும்னா செத்து பாருங்கோ அவ்வளவு காரணம் சொல்ல முடியும், சிலதெல்லாம் அனுபவம் அனுபவிச்சு பார்த்தா தானே தெரியும், அது இங்கேயே உணர முடியும். இப்ப நம்மளே ஒரு தப்பு பண்ணிட்டோம், தேவையில்லாத ஒண்ணு பண்ணிட்டோம்னா மத்தவா எல்லாரையும் நம்ம ஏமாத்திடலாம், ஆனா உள்ளுக்குள்ள இருக்க மனசாட்சி நம்மள விடுறது இல்லை இல்லையா, போட்டு 999 நச்சரிச்சுட்டே இருக்கு இல்லையா, அந்த ஒரு துக்கம் அந்த ஒரு வருத்தம் எங்க போனாலும் அது எப்படி துரத்தின்றே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த நரகலோக விஷயங்கள்லாம் வர்ணிச்சோடனே அப்ப பரிசுத்து கேட்கிறோம், அப்ப இவ்வளவு பாபங்கள் பண்ணிருக்கிறவாளுக்கெல்லாம் பரிகாரம்னு பார்த்தா எவ்வளவு பரிகாரம் பண்றது, ஒரு பரிகாரம் பண்ணி முடிச்சிருவான், ஆனா திருப்பி இந்த பாபத்து மேல ருச்சி விடுறது இல்லையே, இந்த ருச்சி போகணும் இல்லையா, இந்த ருச்சி இருக்கிற வரைக்கும் நம்ம தப்பு பண்ணிட்டே இருப்போம், அது மேல ருச்சி இல்லை அப்படின்னா அது பண்ண மாட்டோமே, அப்ப இதுக்கெல்லாம் என்ன வழி, ஒரே பரிகாரம் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் அழகா சுகபிரம்ம மகரிஷி அஜாமிலன் அப்படின்ற ஒருத்தனுடைய சரித்திரத்தை ரொம்ப விசேஷமா சொல்றான். அஜாமிலன் ஒரு நல்ல பிராமணன், வேதமெல்லாம் தெரிஞ்ச ஒரு பிராமணன், வேதப்படி நடந்துருக்கிற ஒரு பிராமணன். அந்த அஜாமிலன் ஒரு நாள் காட்டுல போய் அழகா சமித்தல்லாம் எடுத்துட்டு வர போறான், அவன் பேர் அஜாமிலன் கிடையாது, ஒரு ஸ்திதிக்கு அப்புறம் அவனுடைய கர்மாவை கொண்டு அவனுக்கு அஜாமிலன் பேர் வந்துருத்தே ஒழிய அவனுக்கு ஆரம்பத்துல இருந்து அஜாமிலன் பேர் கிடையாது. நிறைய பேர் நம்ம சொல்றதெல்லாம் அவளுடைய ஒரிஜினல் பேரே கிடையாது, தசரதன் ஒருத்தர சொல்லிட்டு இருக்கோம், தசரதன்றது அவருடைய ஒரிஜினல் அப்பா அம்மா வச்ச பேர் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய விஷயங்கள் எல்லாம் காரண பெயர் தான், 8 திசைகள் வானலோகம் பூலோகம் இப்படி எல்லா பக்கத்திலையும் ரதம் ஓட்டக்கூடிய பலம் இருந்ததுனாலே அவருக்கு தசரதன் அப்படின்னு திருநாமம் ஒழிய ஒரிஜினல் பேர் எங்கன்னு காண கிடைக்கிறது இல்லை, நிறைய விஷயங்கள் காரண பெயர் தான். அந்த மாதிரி அஜாமிலன் அப்படின்ற அந்த பேர் கெட்ட ஸ்திரீயோட சேர்க்கை உடையவன் அர்த்தம், காரண பெயர் தானே ஒழிய அந்த அஜாமிலன்ற சப்தத்துக்கு அவனுக்கு உண்மையான பெயர் கிடையாது. அவன் அழகா ஒரு நாள் காட்டுல யஜ்ஞம் பண்றதுக்காக போய் வேத மந்திரங்களை சொல்லிட்டு சமித்த எடுக்கிறான், எல்லாமே சயின்டிபிக்கா ப்ரூவான விஷயங்கள் தான். அழகா இந்தந்த சமித்தை எடுத்து போட்டு அதுல நெய்யில ஆகுதி பண்ணி எல்லாம் பண்ணும் பொழுது அதுலேருந்து உண்டாகக்கூடிய அந்த புகை நிறைய விஷயங்களுக்கு அழகா ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி இருக்கு, நிறைய இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா, இந்த நெய்யெல்லாம் விட்டு பண்ணும்போது நிறைய ஆக்சிஜன் உண்டாகிறது அப்படின்லாம் சொல்லி இப்ப புதுசா ஒரு ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே அர்த்தமுள்ள இந்து மதம் இது, அழகா சொல்லிருக்கு சரியா, இது மதமே கிடையாது, இது ஒரு சனாதனமான தர்மம், இதெல்லாம் ஒரு வழி, இப்படி எல்லாம் போகலாம், இதெல்லாம் அனுபவிக்கலாம், இந்தெந்த இடங்கள்ல உன்னை நீ காப்பாத்திக்கணும், இந்தந்த விஷயங்கள்ல நீ உன்னை ஜாகிரதையா வச்சுக்கோ, இந்தந்த விஷயங்களை இப்படி இப்படி எல்லாம் அனுபவிக்கிற வரைக்கும் உனக்கு தொந்தரவு இல்லை. இவ்வளவு அழகா சொல்றது. இது எங்கேயுமே யாரையுமே கண்ட்ரோல் பண்ணல. நம்ம எல்லாம் நினைச்சிருக்கோம் இது கண்ட்ரோல் பண்றதுன்னு, இது கண்ட்ரோல் பண்ணல, கைட் பண்றது. நமக்கு எல்லாம் கைட் பண்ணா பிடிக்காது. நமக்கு மனுஷாளுக்கு எல்லாருக்கும் சுபாவம் என்னன்னா, தானே முட்டி மோதி அடி வாங்கி உத வாங்கி மிதிபட்டு அதுக்கப்புறம் நான் செல்ஃப் ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அழகா தர்மம் கிளீனா சொல்லி கொடுக்கறது, அதை ஃபாலோ பண்ணிட்டு போனாலே தெரியும். ஏ அப்படின்னு பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்ல டீச்சர் சொல்றா அப்படின்னா, அது அப்படியே குழந்தை எழுத பழகின்னு எடுத்தனா அதுக்கப்புறம் நிறைய இது பண்ணலாம். எடுத்தோடனே அதை ஆராய்ச்சி பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த அஜாமிலன் காட்டுல சமித்து எடுக்க போனான், அந்த சருகெல்லாம் எடுக்க போனான். அப்படி காட்டுக்குள்ள போகும்பொழுது ஒரு ஸ்திரீ டிரெஸ் இல்லாமல் அழகா ஒரு ஆண்மகனோட கொஞ்சி கொலாவின் இருக்கா குடிச்சுட்டு கவலையே படாமல் ஒரு வேசி. இவன் இதை பார்த்தான், சீசி அப்படின்னு ஒதுங்கிட்டான் ஒதுங்கிட்டான். ஆனா இந்த மனசு இருக்க பாருங்க, அது அப்படி தானா ஒரு பக்கம் இழுக்கும். உலகத்துல நம்மள ஏமாத்தத்துக்கு வெளியிலேருந்து ஆள் வரவே வேண்டாம். உங்க மனசே போதும். ஆத்மைவஹி ஆத்மனோ பந்துஹு ஆத்மைவரி புராத்மனஹ, நாமே நமக்கு நண்பன், நாமே நமக்கு விரோதி. நம்ம மனசு நம்மள ஏமாத்துற மாதிரி உலகத்துல வர யாரும் ஏமாற்ற முடியாது. யாரோ நம்மள ஏமாத்துறா அப்படின்னா நம்ம மனசு முதல்ல அவகிட்ட ஏமாந்துடுச்சு, அது ஏமாறுறதுக்கு ரெடி ஆயிடுறது. அதை யூஸ் பண்ணிக்கிறா. எல்லாரும் ஏமாத்திட்டான் நம்ம சொல்றோம். யார் ஏமாற சொன்னா? நீ இவனிடத்துல ஏமாறணும் அப்படின்னு யாராவது சொன்னாளா? கிடையவே கிடையாது. நம்முடைய மனசுல நாமே ஒரு தீர்மானம் பண்ணிட்டு இருக்கோம். இவன் முதல்ல வேண்டாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு திரும்பிட்டான். சரி என்னதான் நடக்கிறது பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தான். கொஞ்ச நேரம் பார்த்தா ஐயோ அப்படின்னா, அதுக்கப்புறம் இவ்வளவு கேவலமா இருக்கானே அப்படின்னு நினைச்சான். அவனை பார்த்து இப்படி கூட ஒரு பொம்பளை எடுப்பாளா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். அப்படி பார்த்து 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 இப்படி எல்லாம் மனசுக்குள்ள நினைச்சிருந்த ஒரு ஸ்டேஜ்ல நன்னாத்தான் இருக்கு போல இருக்கேன்னு தோணி போயிடுச்சான். இதுதான் ஒரு விஷயத்த திரும்ப 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 கவனிச்சுட்டே இருந்தோம், பார்த்துட்டே இருந்தோம், அதை பத்தி பேசிட்டே இருந்தோம், நினைச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த விஷயத்து மேல ஒரு ஈர்ப்பு வந்துடும். தியாயதோ விஷயான் பும்சஹ சங்கத்தேஷு உபஜாயத சங்கா சஞ்சாயதே காம காமா க்ரோதோ விஜாயதே க்ரோதாத் பவதி சம்மோக சம்மோஹா ஸ்மிருதி விப்ரம ஸ்மிருதி ப்ரம்ஷாத் புத்தி நாசோ புத்தி நாசாத் ப்ரணஷ்யதி. பகவான் கீதையில சொல்றான், ஒரு விஷயம் எப்படி நினைச்சு நினைக்க 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 அது மேல ஒரு காமம் வருது. அந்த காமத்திலேருந்து அது அடைய முடியலன்னா ஒரு கோபம் ஒரு பொறாமை வருது. அந்த கோபம் தேசமா மாறுறது. அப்ப புத்தியில நாசம் உண்டாகிறது, நிதானம் போயிடுறது. அப்ப தானாகவே தன் நிலையிலிருந்து மனிதன் கீழே இறங்கிறான். வேற ஒண்ணுமே காரணம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா மனசு இந்த டெக்னிக் தானே. இப்ப நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போடுறா ஒரு பொருளை விற்கிறதுக்கு, திரும்ப திரும்ப எவ்வளவு கோடி செலவு பண்றா பாருங்க. திரும்ப 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 ஒரு ப்ரோக்ராம்ல எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் போடுறா காத்தாலேருந்து ராத்திரிக்குள்ள. டிவியை நீங்க ஃபுல்லா ஏற்கனவே அப்படிதான் பார்த்துருக்கேன், தனியா சொல்ல வேண்டாம். ஃபுல்லா அப்படி பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், அதை பார்த்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் தான். அந்த பொருட்களை திரும்ப திரும்ப காட்டி 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 அதை பத்திய ஒரு புத்திய நம்ம மேல உருவா நம்ம மண்டல ஏற்றி வச்சு விடுறான் பாருங்களேன். எதான எங்கேயாவது போயிட்டு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் மியூசிக் கேட்கும். கேட்ட உடனே இது என்ன அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம மைண்ட்ல தோணி போயிடும். உடனே அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி இருக்கும்னு தோணி போயிடும். உடனே அது என்ன ப்ராடக்ட்னு தோணி போயிடும். இவ்வளவு தூரம் மனசுல ஏறுறது இல்லையா? இந்த மனசுக்கு இப்படி ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. இது அது சம்பந்தப்பட்ட ஒண்ணுத்தை பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே கட 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 கடன்னு அப்படி விஸ்தாரம் பண்ணிட்டே போகணும். ஒரு மியூசிக் சவுண்ட் ஒரு பிட்டு தான் கேட்கணும், ஃபுல்லா கூட நீங்க கேட்க வேண்டாம். ஒரு சின்ன இது கேட்டா எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்துல இந்த வாஷிங் பவுடர் நிர்மாணம் அப்படின்னு உண்டு. ஒரு பொண்ணு அப்படி ஃபிராக்னு சுத்தும், சின்ன பொண்ணு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு உண்டு, அந்த வாஷிங் பவுடர் நிர்மாண சவுண்ட் எங்க கேட்டாலும் ஒண்ணு இப்படி நீ ஆடும் சுத்தும் அப்படி. இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்தா தானாவே இப்படி பண்ணும். அப்ப அந்த விஷயம் எவ்வளவு தூரம் மைண்ட்ல போகிறது பாருங்க. அப்போ உங்க மனசு எவ்வளவு நுணுக்கமானதுன்னு பாத்துக்கோங்க. இது காதால கேட்கறதையும் உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, கண்ணால பாக்கிறதையும் உள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, கற்பனையில நினைக்கிறதையும் உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, புஸ்தகத்துல படிக்கிறதையும் உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. கம்ப்யூட்டரோட பெஸ்ட் இதுதான். கம்ப்யூட்டருக்கு வைரஸ் அட்டாக் ஆகுது. இது எந்தெந்த வஸ்துவை எடுத்துக்கிறதோ அப்பொழுதே வைரஸ் வந்துடுறது. உள்ள ஏறதுன்ற இல்லையா, கண்ணால தேவையில்லாத பார்க்கும்போது உள்ள வைரஸ் ஏறிடுறது, காதால தேவையில்லாத கேட்கும்போது வைரஸ் ஏறிடுறது, மனசுல தேவையில்லாத யோசிக்கும் பொழுது வைரஸ் ஏறுறது, ஏறி 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 டோட்டலா மிஷின் கராப் ஆயிடுறது, அவ்வளவுதான் வைரஸ் அட்டாக் ஆகி இஷ்டத்துக்கு அது பாட்டுக்கு பிஹேவ் பண்றதுன்றோம் இல்லையா. அந்த போலே இந்த அஜாமிலன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தன்னை அந்த விஷயத்துக்கு கொடுத்துட்டா, நம்ம தாரவாக்குறோம்னு சொல்றோம் இல்லையா, தாரவாக்கு கொடுக்கறது. பல சந்தர்ப்பங்கள்ல இந்த விஷய சுகங்கள்ல நமக்கு தெரியாம நாமே நம்மளை கொண்டு வித்துடுறோம், இந்த வச்சுக்கோ நான் உனக்கு அடிமைன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து மீண்டு வர முடியாதபடி தவிக்கிறோம். அதே ரமண மகரிஷி, காஞ்சி மகா பிரியவா இவெல்லாம் அப்படியே கொடுக்காம ஜாகிரதப்படுத்திக்கிறோம். நம்ம எல்லார்கிட்டையும் நம்மளை கொடுத்துடுறோம், இந்த வச்சுக்கோ நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்க வேண்டியது பிரம்மத்துக்கிட்ட. ஆனா எல்லார்கிட்டையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்மள நாமே தேடிட்டு இருக்கோம். அது வரைக்கும் அந்த அசாமில அழகா வேதம் தியானம் நன்னா இருந்தா அப்படி மயங்கினான் ஜடபரதர், மான் கிட்ட மயங்கினார், அது ஒரு விதமான மயக்கம், அவைக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி மயங்கி மாட்டினார். இது இன்னொரு விதமான மயக்கம், காம சுகத்துல மயங்கினார். அதாவது இந்த மனசு எப்படி எல்லாம் ஏமாத்தும்னு பார்த்துக்கிறது ஒவ்வொன்னா சொல்றது இந்த பாகவதம். அழகா அப்படி மாட்டினுட்டான் இந்த அசாமில பாதான், உடனே அந்த ஸ்ரீ பாபா இவன் தன்னிடத்திலே மயங்கிறான், அதானே வேணும் அவளுக்கு பணம் படிக்கிறது வேற என்ன வேணும். அழகா அவனை மயக்கி இவன் முதல்ல மயங்க விட்டுட்டான், மயங்கிட்டான், அதை அவன் உபயோகப்படுத்தின்றான். தன்னுடைய அழகான மனைவியை விட்டான், குழந்தைகளை விட்டான், அப்பா அம்மாவை விட்டான், தர்மத்தை விட்டான், அவளோடு அப்படியே செட்டில் ஆயிட்டான். அவ்வளவுதான், எல்லா நல்லதும் இழந்துட்டான். எவ்வளவு நேரத்துல, கொஞ்ச நேரத்துல, ரொம்ப நேரம், பல வருஷங்கள்லாம் இல்லை. நம்ம கெட்டு போகிறதுக்கு பல வருஷ காலம்லாம் வேண்டவே வேண்டாம். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வாழ்க்கையை சுனாமி மாதிரி புரட்டி போட்டுடும். அதனாலதான் பெரியவா ஜாகிரதை ஜாகிரதை ஜாகிரதைன்னு தலைபாரம் அடிச்சுக்கிறான்னா ஒரு சின்ன ஒரு தப்புல எல்லாமே இழந்துட்டு துடிச்சுடும். அசாமிலன் எல்லாத்தையும் இழந்துட்டான், வேதத்தை விட்டான், அவனுடைய அனுஷ்டானத்தை விட்டான், தபசை விட்டான், அப்பா அம்மாவை பாதுகாக்க வேண்டிய தர்மத்தை விட்டான், அழகான மனைவியை விட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டான். இவளே கதின்னு இருந்தா இவ வேணும்ன்றதுக்காக என்ன பண்றதுன்னு தெரியல, அவ பணம் வேணும்னா அது வேணும் இது வேணும்னா அதுக்காக கொள்ளையடிக்க ஆரம்பிச்சான், கொலை பண்ண ஆரம்பிச்சான். அவ்வளவுதான், அசுர புத்தி எல்லாம் வந்துடுத்து காட்டுல வழிப்பறி பண்றான், குடிக்கிறான், எல்லாம் பண்ணி 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 மகா மோசமானவனா போயிட்டான். ஆயுசு ஓடிண்டே இருக்கு, எப்பொழுதுமே இந்த நேரம் போகிறது மட்டும் தெரியாது உலகத்துல. இன்னைக்குதானே காத்தல இப்பதான் உதிச்ச மாதிரி இருக்கு, ஆச்சு சாயங்காலம் 6-7 மணி ஆயாச்சு, திரும்பி பாருங்க ராத்திரி டின்னர் சாப்பிடணும், படுத்தே ஆகணும், தூங்கியே ஆகணும், திருப்பி ஆகணும், அடுத்த நாள் காத்தல வந்துடுதா, அவ்வளவுதான், திருப்பி ஓடிட்டு இருக்கு. 2015 வந்து 3 மாசம் ஓடியாச்சு, அதுக்குள்ள திரும்பி ஏப்ரல் 14 அது வந்து ஒரு 10 மாசம் ஓடிடும். ஆக மொத்தத்துல ஆயுசு க்ஷீணம் ஆயிண்டே இருக்கு. ராமச்சந்திரமூர்த்தி சொல்ற ஒவ்வொரு பகல்லையும் ஒவ்வொரு இரவிலையும் ரொம்ப சந்தோஷப்படுறா எல்லாரும், ஆனா ஒரு ராத்திரி வர்றது அப்படின்னா பகல் பொழுத சம்பளமா வாங்கிட்டு சூரிய அஸ்தமனமாச்சுன்னு யாருக்கும் தெரியல. சூரிய உதயமாகிறதுன்னா ராத்திரி 12 மணி நேரம் வாழ்க்கைய சம்பளமா வாங்கிட்டு சூரிய உதயம் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியல. எல்லாரும் ஆஹா சூரிய உதயம் ஆயிருதுன்னு சந்தோஷப்படுறா, சூரிய அஸ்தமனம் ஆயிருதுன்னு சந்தோஷப்படுறா, ஆனா ஆயுசு குறைஞ்சின் இருக்குன்னு ஒருத்தருக்குமே தோணலையேன்றார் பகவான் ராமன். ஒவ்வொரு நாளா திடீர் ஒரு நாள் மரணம் வரல, நம்ம ஒவ்வொரு நாளும் எங்கடா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்னா மரணத்தை நோக்கித்தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இது நெகட்டிவான விஷயம் இல்ல, சரியா ரொம்ப பாசிட்டிவான விஷயம் இது. அப்ப நிதானமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், தெளிவா இருக்கணும், நம்மள பொறுப்பா பாத்துக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. வீணா போயிட்டா திரும்பி பாக்கிறதுக்குள்ள 88 வயசு ஆயிடுச்சு. இந்த வயசு ஆகும்போது தெரியாது தெரியுமா, இந்த பர்த்டே அன்னைக்குதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உரைக்கிறது, அதுக்கு முன்னாடி உரைக்கல, அன்னைக்கு உரைக்கிறது இல்ல, ஹாப்பி பர்த்டே சொல்லிடுறாளா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான், அன்னைக்குதான் ஸ்வீட்டை சாப்பிடணும், கேக்க வைத்தனும், அவ்வளவுதான். திடீர்னு யோசிச்சு பார்க்கும்போது என்ன பண்ணோம், ஏது பண்ணோம், என்ன சாதிச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தா வெறுமையா நிக்கிறோம். என்னடா ஆச்சு வாழ்க்கை அப்படின்னு திரும்பி பாக்கிறதுக்குள்ள வாழ்க்கை முடிஞ்சு போயிடுறது. 88 வயசு ஆயிடுச்சு, உடம்பு முடியல, படுத்த படுக்க உடம்புக்கு அவ்வளவுதானே பலம், நீங்க எவ்வளவுதான் தங்கபஸ்தமே சாப்பிட்டு வச்சிருந்தாலும் இதுக்கு இவ்வளவுதான் விலை. பூஸ்டே குடிச்சாலும் சரி, காம்ப்ளானே குடிச்சாலும் சரி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டயட்ல இருந்தாலும் சரி, இது போய்த்தான் தீரும், இது ஒண்ணும் பிடிச்சு வைக்க முடியவே முடியாது. படுத்த படுக்கையே ஆயிட்டான், 88 வயசு ஆயிடுது, அந்த சமயத்துல இவனுடைய பாவங்களுக்கெல்லாம் இவன யமலோகம் ஐசிந்து போகணும் அப்படின்னு சொல்லி யம தூதர்கள் வந்துட்டா. சாதாரணமா ஒவ்வொருத்தரும் ரெண்டு பேர் வருவா ஐசிந்து போகிறதுக்கு, குசிரை வாங்கி ஐசிந்து போறதுக்கு. இவனுக்கு ஸ்பெஷலா மூணு பேர் வந்துட்டா, அவ்வளவு நல்லவன் யமதர்மாக ஸ்பெஷலா ஒருத்தர் டிப்ளாமெண்ட் அனுப்பிச்சுட்டா போப்பா நம்பறதுக்கு இல்லை அப்படின்னு. உசிரை வாங்குறதுன்னு வரலையே அந்த பாசக்கயிறு அப்படி போட்டு அப்படி இழுப்பா. அது சரீரத்துக்கு சம்மந்தமே இல்லை, உள்ளுக்குள்ள இருக்க இந்த சூக்ஷ்ம சரீரம், இது ஸ்தூல சரீரம்னு பேரு, உள்ள இருக்கிற சூக்ம சரீரம் அப்படி போட்டு அவனை இழுக்கலாம் அப்படின்னு வந்துட்டான். அந்த பாசக்கயிறையும் போட்டுட்டான். பயந்து வெளிரி நடுங்கி மல மூத்திரம் எல்லாம் வெளில வந்து வாய் ஒரு பக்கம் வாங்கி வலிப்ப, கண்கள்லேருந்து தீல சொரிய நாராயணான கத்தினான் இந்த அஜாமிலன். பகவான நினைச்சு கத்தல, அவனோட கடைசி பிள்ளைக்கு நாராயணான் ஒரு பேரை வச்சு தொலைச்சுட்டான் மறந்து போய். அந்த பிள்ளை மேல அவனுக்கு அப்படி ஒரு ஆசை, அதனால டே நாராயணா சாத்தியா, நாராயணா உட்காந்து கூட, நாராயணா எழுந்து கூட, நாராயணா நம்ம முத்தம் கொடுறா, நாராயணா உன தூக்கிக்கிறேண்டா, நாராயணா உன் மடியில தாச்சிக்கிறேண்டா, நாராயணா என் மடியில படுத்துக்கோடா. அவனுக்கு தெரியாமலேயே நாராயண 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 நாராயணன் ஜெபிச்சுட்டு இருக்கான். இந்த குருவா இருப்போம் வச்சுக்கோங்களேன், தானாகவே எல்லாரும் ஜெபிக்கிறத பார்த்து நாராயணா வந்துடும். இந்த திருப்பதி போனோம்னா எல்லாரும் மொட்டை அடிக்கிறத பார்க்கணும், ஒரு வேகம் வந்து தானும் மொட்டை அடிச்சுடுவா. அங்க இருக்க வரைக்கும் ஒண்ணும் தெரியாது, அப்படியே சுத்தின்றே இருப்பா, ரொம்ப பெருமையா நானும் மொட்டை அடிச்சேன் அப்படின்னு. அந்த பஸ்ல ஏறுவான் கீழே இறங்குறதுக்கு, ஓடி போய் தொப்பியை வாங்கி போட்டுப்பான். அது வரைக்கும் அந்த மொட்டை பெருமையா தியாகமா சுகமா இருந்த விஷயம் கீழே போனோம், ஐயோ எல்லாரும் மொட்டையா இருக்க மாட்டா, அவ்வளவுதான். அந்த மாதிரி இவன் நாராயணான்ற தெரியாம சொல்றான். மற்றவாள் திருப்பதி போனா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவோம், ஏடு குடலவாடா வேங்கட் ரமணா கோவிந்தா கோவிந்தா. இப்ப நான் சொல்றேன், நீங்க எல்லாம் சொன்ன எல்லாரும் இருக்கா, இதுக்கு பேர் தான் கூட்டத்தோட கோவிந்தா. ஆத்துல மத்தியானம் ரெண்டு மணிக்கு உட்காந்துட்டு ஏறுக்குள்ள வாடா வேங்கட் ரமணா இங்க வரது, நாளைக்கு சொல்லி பாருங்க. இதுலயும் ராத்திரி 12 மணிக்கு எழுந்து உட்காந்து ஏறுக்குள்ள வாடா வேங்கட் ரமணா சொல்லும் போதே சிரி போறதான்னு கூட்டத்தோட கோவிந்தா சொல்லும் போது தெரியல. சரி பஸ் ஸ்டாண்ட் நின்று கோவிந்தா கோவிந்தான் சொல்லுவேடா, சரி 10 பேர் என்ன நினைச்சுப்பா. தானாகவே அந்த ஒரு வெக்கம் வந்துடும். இவன் பக்தியில சொல்லல, ஆனா நாராயணான்ற நாமத்தை சொல்லிட்டான். பகவானுடைய நாமம் முழுக்கவே ஒரு பாசிட்டிவ் சவுண்ட். நாராயண நாமம் இவன் கத்தினான், பிள்ளைய நினைச்சு பயத்துல கத்தினான். இவன் கத்தின கத்தல் வைகுண்ட லோகத்துல போய் எதிரொலிச்சதான். நமக்கெல்லாம் ஒரு அபிப்பிராயம் உண்டு, வைகுண்டம் ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்னு. ரொம்ப தூரத்திலேயே இல்ல, கூப்பிடுற தூரம் வைகுண்டம். நாராயணா அப்படின்னு கத்தின உடனேயே அடுத்த கஷணம் பகவான் நாராயணன் வைகுண்டத்திலேருந்து ஜெய விஜயால் ஓடு 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 ஓடு, அவங்க ஒருத்தன் நாராயணான்னு கூப்பிடுறான் போடா அப்படின்னு சொல்றா. ரெண்டு பேரையும் ஜெய விஜயா பயந்துட்டா, திரும்பி அசுரனா போறதுக்கு தள்ளுறாரோ அப்படின்னு. பகவான் இல்ல இல்ல ஓடு ஓடு என்ன கூப்பிடுறான். அப்ப ஜெய விஜயா சொல்றா, பிரபு அவன் நாராயணான்னு கூப்பிட்டது என்னமோ வாஸ்தவம், ஆனா அவன் யார் நினைச்சு கூட்டான் அப்படின்னா தன் கடைசி பிள்ளை நாராயணனை நினைச்சு கூட்டான் அப்படின்னார். பகவான் கோபமா அப்படி சிரிச்சுட்டே கேட்டான், நாராயணன்றது யாரோட பேர் அப்படின்னார். ஜெயவஜியா கையகுமன்னு சொன்ன கன்ஃபார்மா உங்களோட தான், நோ டவுட், ப்ரூஃப் இருக்கு, என் பேர் தானே. இப்ப நான் சொல்றேன், அவன் என்னதான் கூப்பிட்டான் நீ போ, பகவானுக்கு அப்புறம் உரிமை, அவன் என்னதான் கூப்பிட்டான் நான் சொல்றேன். பகவான் யாரா எப்படி கூப்பிட்டாலும் தன்னை கூப்பிடுறா அப்படின்னு நினைச்சுக்கிறாள். நமக்குள்ள ஒரு சுபாவம் உண்டு, யாரோ ரெண்டு பேர் குச்சி குச்சின்னு பேசுறா, பாதி பாதி பேசுறா வச்சுக்கோங்கள, நம்மளை பத்தி தான் பேசுறான் தீர்மானம் பண்ணிடுவோம். அவ எதையோ பேசுவா, நான் சமயத்தை யாரோ வெறுப்பேற்றா அப்படி பண்றது உண்டு. நானும் பரவாயில்ல வெறுப்பேற்றுறேன் பாரு அப்படின்னு அப்படின்னா என்னத்தான் சொல்றா, என்ன பார்த்து பார்த்து சிரிக்கிறான். அந்த குழந்தைகளை பார்த்து பார்த்து நீங்க பண்ணுங்க அப்படியே, அது உடனே என்னதான் ஏதோ சொல்ற, எனக்கு மறைக்க மாட்டேங்க சொல்றேன், சொல்ல மாட்டேங்க மறைக்கிறேன் அப்படின்னு. இது போல சுவாமிக்கு ஒரு தோஷம் என்னடான்னா, யாராவது யாரையாவது கூட்டா கூட தன்னை கூட்டாவான்னு நினைச்சுப்பா. இப்ப நம்ம உடம்புக்கு ஒரு பெயர் இருக்கா, அவாவாவுக்கு ஒரு பேர் இருக்கு. நீங்க பஸ் ஸ்டாண்ட்லயோ ஸ்டேஷன்லயோ எங்கேயோ நிக்கிறேன், உங்க பேருடையவா யாராவது இருப்பாங்க நமக்கு தெரியாது, யாராவது நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டானா என்னையா அப்படின்னு. சாரி உங்களை இல்ல, நான் அவளை கூப்பிட்டேன், இல்ல என் பேரு அதுதான். எத்தனை வருஷம் இந்த உடம்புக்கு அந்த பேரு? 20 வருஷம், 30 வருஷம், சரி 70 வருஷம், சரி 100 வருஷம் மேக்சிமம். அதுக்கு மேல தாங்க அது பூமி. 100 வருஷம் வச்சுப்போமா? நாராயணனுக்கு அந்த பேர் பல 1000 கோடி வருஷமா இருக்கு, லட்சோப லட்சம் கோடி வருஷமா இருக்கு. நம்ம எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வேதம் இருக்கு, வேதத்திலேயே அந்த பெயர் எல்லாம் இருக்கு. பகவான் பிரளயத்துல இருந்த பொழுதும் அந்த வேதம் இருந்தது, நாராயணா கோவிந்தா மாதவா நமச்சிவாய. இந்த பேருக்கெல்லாம் எல்லையே கிடையாது. ஸ்கந்தன் பிரம்மா கோடி 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 எத்தனை கோடி வருஷம் இருக்குன்னே தெரியாது. இப்ப சொல்லும் பொழுது 28வது சதுர்யுகம் அப்படின்னு ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்மந்திரே அஷ்டாவிம்சதி கலியுக. 28வது சதுர்யுகத்துல கலியுகத்துல இப்ப உட்காந்துருக்கும். இதுவரைக்குமே இந்த நாராயண நாமம் இருக்கு. இது புதுசா நேத்தி தேடி கண்டுபிடிச்சு, இப்ப வரலாம் குழந்தைக்கு பேர் வைக்கிறேன்னு இன்டர்நெட்ல தேடி எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு வச்சாலும் அந்த பெயர் கோடி கோடி வருஷமா நாராயணனுக்கு உரிய ஒரு பெயர். அப்ப பகவான் சொன்ன, இத்தனை கோடி வருஷமா இது என்னுடைய பெயர். அவன் என்னத்தான் கூப்பிட்டான், நான் சொல்றேன் நீ போ அப்படின்ட்டான். உடனே வேகமா அவன் வந்துட்டாளே, நாராயணன் வளப்படாதா அப்படின்னா, இவனுக்கு இந்த நாம மகிமையை புரிய வைக்கிறதுக்காக நாராயணன் இவனை அனுப்பிட்ட. வேகமா விஷ்ணு தூதர்கள் வந்துட்டான், யமதூதர்கள் பாசக்கயிற போடுறா, இவன் நாராயணா கத்தரான், வைகுண்ட லோகத்துல எதிரொலிக்கிறது, விஷ்ணு தூதர்கள் வந்துட்டான். இவ்வளவு நடந்துட்டு இருக்கு, இவன் யாரச்சு நாராயணான்னு கூப்பிட்டானோ அந்த பிள்ள திரும்பி பார்க்க முடியல, வேற வேலை இல்லை இந்த கழுத்துக்கு. எப்ப பார்த்தாலும் கத்தின்றே கிடக்கு, அவன் பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கான். விஷ்ணு தூதர்கள் தேஜோமயமா பல பல பலன் ஜொலிக்க ஜொலிக்க வந்துட்டான். பகவான மாதிரி அவர்களுக்கும் செந்தாமரை பாதங்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை கண்கள், செங்கனி வாயோட கருணையில திருமியோட திருமேனியோட சங்கம் சக்கரம் கதை பத்மத்தோட 4 திருக்கைகளோட 2 பேரும் வந்துட்டான். வந்து யமதூதர்களை பிடிச்சுட்டா, யார கேட்டு நீங்க இவன் மேல பாசக்கையில வீசினீர்கள்? இல்ல, இவன் பண்ண பாவத்துக்கு இவனை நரகலோகம் அழிச்சுட்டு போகணும் அதற்காக அப்படின்னா. சரி, இவன் பண்ண பாவத்துக்கு யார் சாட்சி? நம்ம எல்லாம் அந்த கிராஸ் எக்ஸாமின் பண்ணுவோம் தெரியுமா தப்பிக்கிறதுக்கு. அந்த மாதிரி விஷ்ணுதர்கள் கேட்கிறா, அவன் பண்ண பாவத்துக்கு யார் சாட்சி? அப்ப அழகா யமதூதர்கள் சொல்றா, காலை சாட்சி, மாலை சாட்சி, ராத்திரி சாட்சி, திக் தேவதைகள் சாட்சி, சூரியன் சாட்சி, சந்திரன் சாட்சி, பூமி சாட்சி, அழகா காற்று சாட்சி, இத்தனையும் தாண்டி அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தரியாமி சாட்சி, இவ்வளவும் இருக்கு. நிறைய சாட்சி உண்டு, நம்மளே சொல்ல மனசாட்சி அப்படிங்கிறோம் இல்லையா, உள்ள இருக்கு இவ்வளவு சாட்சி இருக்கு அப்படின்னு. சரி, வாஸ்தவம். ஆனா இவன் பண்ண பாபத்துக்கெல்லாம் சேர்த்து இவன் பரிகாரம் பண்ணிட்டானே அப்படின்னா, யமதூதர்கள் சிரிச்சா, என்ன பரிகாரம் பண்ணா? இதுவரைக்கும் நாங்க கிளம்புற வரைக்கும் லிஸ்ட் போட்டு கொடுத்த வரைக்கும் பரிகாரம் ஆகலையே அப்படின்னா, இல்ல இப்பதான் பண்ணா. என்ன பரிகாரம்னா, நாராயணான்னு கத்தினான். அப்ப உடனே யமதூதர்கள் சிரிச்சுட்டே சொன்னா, ஐயோ அவன் நினைச்சு அவன் பிள்ளைய நினைச்சு கூப்பிட்டான், கண்ணு அங்கதான் பார்த்துட்டு இருந்தது, கண்ணு பார்த்தது புள்ள நாராயணன், மனசு நினைச்சது புள்ள நாராயணன், வாய் சொன்னது அந்த பையன் நாராயணன் தான், ஆனா அந்த சப்தம் நாராயணன் தன்னு நினைச்சுட்டான். உடனே விஷ்ணுதேவர்கள் சொல்றா, எப்படியா இருந்தாலும் அது நாராயணனுடைய திருநாமம், அந்த நாமம் எப்படி சொன்னாலும் நன்மை பயக்கும். சாங்கேத்யம் பாரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேலனமேவா வைகுண்டன் நாம பிரகரணம் அசேஷ கஹரம் விதுகு. சந்தேகமாகவோ பரிகாசமாகவோ சும்மாவா எப்படி சொன்னாலும் பகவன் நாம சங்கீர்த்தம் சகல விதமான பாபங்களையும் நாசம் பண்ணும். குழந்தைகள் ஆசையோட அம்மான்னு சொல்லும், அம்மா அப்படின்னு ஒரு கத்து கத்தும், பயத்துல அம்மான்னு கத்தும், வலி வந்தாலும் அம்மான்னு கத்தும். எப்படி கத்தான் அம்மா தானே, இந்த டோன்ல கத்தினாலும் உங்க அம்மா கிடையாது, நீ ஆசையோட கத்தினாதான் அம்மான்னு சொல்றாளா? எப்படி சொன்னாலும் அம்மான்ற சப்தம் அம்மாவை தானே குறிக்கிறது. அது போல பகவன் நாம சங்கீர்த்தனம் எப்படி சொன்னாலும், நம்மளுடைய எமோஷன் எப்படி இருந்தாலும் அது பகவானைத்தான் குறிக்கும். நீங்க வெயில வந்துட்டு என்ன வெயில் விருத்து போச்சு, வெளில போயிருக்கவே போடாது, ஊராது, மனுஷன் போவானா? இப்படிலாம் கத்தின்றே ஏசிய போடுறேன், ஏசியும் சுடுறதா? அது சின்னு தானே இருக்கு. அது போல எப்படி சொன்னாலும் பகவானுடைய நாம ஜபம் பகவானுடையதுதான், அது நல்லது ஒண்ணுதான் பண்ணும். அதனாலதான் ஆண்டா சொல்றான், வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவார். தீயில ஒரு பஞ்சு போட்டா எரிஞ்சு போகுமே, அதுபோல பகவானுடைய நாமமானது அறிஞ்சோ அறியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படி சொன்னாலும் அது பாபத்தை போக்கும். உடம்பு முடியல, ஒரு வைத்தியரை போய் பார்க்கிறோம், நமக்கு உடம்பு முடியலேன்னு தெரியறது, தொண்டை வலிக்கிறது, வயிற்று வலிக்கிறது, ஏதோ ஒன்று தெரியறது. ஆனா இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. ஏதோ ஜுரம் நடக்கிறவாசனா டெங்குன்றா ஃபைன் ஃப்ளூன்றா நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது. அப்புறம் இந்த மருந்தை போட்டுக்கோங்க, இந்த ஊசியை போட்டுக்கோங்க, இப்படி பாட்டி நம்ம கடை கடை கடகன்னு நமக்கு அந்த மருந்தை பத்தியோ இதை பத்தியோ ஒன்றும் தெரியல. ஆனா அந்த டாக்டர் கொடுக்குற மருந்த காத்தால மூணு, மத்தியானம் மூணு, ராத்திரி மூணு, கலர் கலராக வச்சு பாதி சாப்பிட்டுக்கோங்க, முடியலன்னா இதை சாப்பிட்டுக்கோங்க, உடனே எல்லாம் சாப்பிட்றோம். அவரோட கெமிக்கல் காம்போசிஷன் என்னன்னு தெரியாது, அவரோட பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னு தெரியாது. ஆனால் டாக்டர் கிட்ட கேட்டோம், சாப்பிட்டோம், கடகடகடன் சரியாகிறது. சில பேர் டாக்டர் உடம்பு சரியில்லாம போகும், அவளுக்கு தெரியும், உடனே அவன் மருந்து போட்டுப்பான். டாக்டருக்கு மருந்து என்னன்னு தெரியும், சாப்பிட்டா எப்படி வேலை செய்யும்னு தெரியும், அவளுக்கும் வேலை செய்யறது. நம்ம டாக்டர் இந்த பிரிஸ்கிரிப்ஷனை கொண்டு கடையில் கொடுக்குறோம், வாங்குறோம், சாப்பிட்றோம், நமக்கும் வேலை செய்யறது. சமயத்தை வேலை அந்த கூலி வேலை செய்யறவா இருப்பா, அவளுக்கு எழுத்தறிவு படிப்பறிவுலாம் இருக்காது, டாக்டர்கிட்டலாம் போக நேரம் இருக்காது, நேரம் மெடிக்கல் ஷாப்ல போவா, இந்த மாதிரி தலையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, மருந்து கொடுங்க. அவ்வளவு அவனுக்கு என்ன பிரச்சனையோ சொல்லுவான், அவன் ஏதோ மருந்து கொடுப்பான், இவனுக்கு அந்த பேர் கூட தெரியாது. அவன் சொல்லுவான், மஞ்சள் மாத்திரை காத்தால ஒன்று ராத்திரி ஒன்று போட்டுக்கோ, நீல மாத்திரை மத்தியானம் ஒன்று போட்டுக்கோ, ரெண்டு மூணு நாள் போட்டுக்கோ சரியா போயிடும். அந்த மஞ்சள் நீளம் இப்படிதான் அர்த்தம் பண்ணி சாப்பிடுவான். அப்ப அர்த்தமே தெரியாம, அதோட பேர் தெரியாம, அதோட காம்போசிஷன் தெரியாம அவன் மருந்து சாப்பிட்றான். அவனுக்கு வேலை செய்யறது மருந்துடைய காம்போசிஷன் தெரிஞ்சு சாப்பிடறவாளுக்கும் வேலை செய்யறது, மருந்துடைய பெயர் தெரிகிறது. இது சில பேர் ஒவ்வொன்றும் அனுபவத்துல இந்தந்த மாத்திரை இதுக்குன்னு ஒரு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, ஆ உடம்பு ஜரம் இருக்கா, ஒரு குளோசின் போட்டுக்கோ அப்படின்னு. இந்த குளோசின்றது மருந்தோட பெயர் தான், வழியே அந்த மருந்துக்குள்ள காம்போசிஷன் கிடையாது. எப்படி சாப்பிட்டாலும் அந்த மருந்து வேலை செய்யறது இல்லையா, அது போலே பகவன் நாம ஜபம் தெரிஞ்சு சொன்னாலும் சரி, தெரியாம சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் வேலை செய்யும். ஒரு தடவை பிரபுபாதர் இஸ்கான் இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அதனுடைய பவுண்டர், அப்போ அவருக்கு ரொம்ப அழகா அவர்கிட்ட கேட்டார், நீ ஒரு தனி மனுஷன், பெரிய கோடீஸ்வரன்லாம் கிடையாது, ஆனா உலகம் முழுக்க இவ்வளவு தூரம் இந்த விஷயத்த பிரச்சாரம் பண்ணிருக்க, பெரிய பெரிய கோவிலா கோடிக்கணக்கில் கற்று, என்னோட சீக்ரெட் என்ன அப்படின்னா, உடனே பிரபுபாதா சொன்னாரா, த சீக்ரெட் இஸ் இன் த பீட் பேக் அப்படின்னாரா. அவன் அந்த இஸ்கான்லாம் கையில வந்து ஒரு ஜபமாலையை வச்சுட்டு ஒரு பைக்குள்ள போட்டு ஜபிச்சுட்டே இருப்பார். அவர் சொன்னாராம், இந்த ரகசியம் அந்த ஜபமாலையோட பைக்குள்ள இருக்குன்னாராம். அந்த ஜபிச்சுட்டே இருக்கார் இல்லையா, இந்த ஜபம் இவ்வளவு விஷயங்கள் நடத்தி கொடுக்கறது என் பலத்தினாலே இல்லை அப்படின்னார். த சீக்ரெட் இஸ் இந்த பீட் பேக் அப்படின்னார். சத்தியம், அந்த மனசு அவ்வளவு வசத்தி. அழகா விஷுதர்கள் சொல்லிட்டா, இவன் பண்ண பாவம், அவன் பாவம் நிறைய பண்ணிருக்கான் இல்லைன்னு சொல்ல, ஆனா அத்தனை பாவமும் இன்னைக்கு இவன் நாமம் ஜபிச்சதுனாலே எல்லாம் போயிடுத்து அப்படின்னு விட்டார். அப்ப உடனே நமக்கு தோணும், அப்ப நம்ம நிறைய பாவம் எல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜாலியா ஒரு சொல்லிட்டா போதுமே, அப்படிலாம் வராது வராது. அதுவும் அவன் பயந்து போய் கத்தினது அவ்வளவு அழகா கத்திட்டானா, அதனால இந்த நாமஜபம் ஜபிச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், இந்த பாவம் பண்ற ருச்சியும் மாறிபடும். ராஜாவில் அவ்வளவு அழகா சொன்னதுனால விஷ்ணுதர்கள் நாம ஜபம் மகிமையை சொல்லிட்டார்கள், ஃபர்ஸ்ட் கிளாஸா சொல்லி முடிச்சுட்டார்கள். யமதூதர்கள் பார்த்தா ஒன்னும் புரியல, அவளுக்கு புரிஞ்ச மாதிரி இருந்தது, புரியாத மாதிரி இருந்தது, சரி விட்டுட்டு கிளம்பி போயிட்டா. அசாமியன் இத்தனையும் பார்த்துட்டு இருந்தான், தூக்கி வாரி போட்டது, 88 வருஷம் வீண் பண்ணிட்டேனே அப்படின்னு தோணிச்சு. சரி இவா யார் அப்படின்னு கேட்கலாம் நினைச்சா, அதுக்குள்ள விஷ்ணுதூதர்களும் கிளம்பி போயிட்டா. இந்த சம்பவத்தை பார்த்த உடனே அசாமியன் மனசுக்குள்ள ஒரு மாற்றம், கொஞ்ச நாள்ல உடம்பு சரியா போயிடுத்து, பார்த்தான் எதுவுமே வேண்டாம், அந்த பண்ண பாவம் மறந்து போய் நாராயணான் கத்தினதுக்கே போயிடுச்சுன்னா, அப்ப நான் ஆசையோட சத்தையோட நம்பிக்கையோட சொன்னா எவ்வளவு மாற்றங்கள் உண்டாகும் சொல்லி எல்லாத்தையும் விட்டான். கங்கை கரை ரிஷிகேஷ் ஹரித்வாரங்க போனான், உட்காந்து திரும்பியும் நாராயண நாமத்தை ஜபிச்சார், விடாம ஜபிச்சார் அவன் ஆனந்தமா, நாராயண 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 ஜபிச்சார், அழகா ஜபிச்சார். பகவானே எவ்வளவு பெரிய பாபி நான், எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டியது, ஆனா நான் மறந்து போய் நாராயணான் ஜபிச்சதுக்கு எனக்கு இவ்வளவு கிருப பண்ணிட்டேப்பா. இந்த காருண்யம் வசக்தி நிஜமாவே கிரேஸ் அப்படின்றோம் பார்த்தாளா, அதுதான் ரொம்ப வசக்தி. அந்த கருணை தான் நம்மளை காப்பாத்திருக்கு. எத்தனையோ தவறுகள் தெரிஞ்சே பண்றோம், ஆனாலும் பகவானுடைய கருணை நம்மளை காப்பாத்திருக்கு. பகவான் நம்மளை தண்டிக்கிறதே கிடையாது, கண்டிக்கிறார். அப்படியே கண்டிக்கிறது தண்டிக்கிறது கூட சரீரத்துக்கு தான், ஆத்மாவுக்கு இல்லை. அழகா அந்த அஜாமிலன் இப்படியே பகவத் தியானம் பண்ண ஃபர்ஸ்ட் கிளாஸா, திரும்பவும் அழகா அதே விஷ்ணு தூதர்கள் அஜாமிலன் எதிர்க்க பிரத்யட்சமா வந்தார்கள், புஷ்பக விமானத்தோட வந்தார்கள். இதெல்லாம் எப்படி நம்புறது அப்படின்னா, நீங்க பாகவதம் கேட்டிருக்காள் இல்லையா, இவ பகவன் நாமத்தை சொல்லியிருக்காள் இல்லையா, இந்த பலம் உங்க உயிர் போகும்பொழுது புஷ்பக விமானம் வரும், அப்ப அதுல ஏறும்பொழுது உங்களுக்கு தெரியும். இது எப்படி எனக்கு சொல்றதுனா, உங்களுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நானும் வருவேன் வைகுண்டத்துக்கு, அங்க மீட் பண்ணி பேசுவோம், அங்கேயும் வந்து கதை சொல்லுவோம், அங்கேயும் உட்காந்து கழுவும். இதெல்லாம் அப்படிதான் ஒண்ணு பண்ண முடியாது. உங்களோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. எப்பயாவது பகவத் விஷயம் கேட்டுட்டோம்னா சொல்ற வாழ்க்கும் கேட்கிற வாழ்க்கும் உள்ள பந்தமானது நிரந்தரம் ஆயிடுது. அழகா அந்த புஷ்பக விமானத்துல அவன் அழிச்சுண்டு போறான், சரீரத்தை விட்டார் இந்த அஜாமிலர், அழகா ஏறின்றார். இந்த சரீரம் இல்லாம சூக்ம சரீரம் உண்டு, வைகுண்ட லோகத்துக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு சரீரத்தை கொடுத்தார்கள். இந்த ஆத்மா அதுக்குள்ள நுழைஞ்சது, அழகா அழிச்சுண்டு வைகுண்ட லோகத்துக்கு போனார். அப்ப மறந்து போய் பகவானுடைய நாமத்தை சொன்னாலும் நன்மை பயக்கும். அதனாலதான் குழந்தைகளுக்கு பகவானுடைய நாமத்தை வைக்கணும், வாய் நிறைய சொல்லணும். நிஜமாவே அந்த காலத்து பிரிவாளுக்கு பல பேருக்கு அந்த பழக்கம் உண்டு, வாய் நிறைய தான் பேர் சொல்லி கூப்பிடுவார், வாய் நிறைய தான் கூப்பிட. ஒரு நாள் கூட அந்த பேரை சுருக்கி நான் கேட்டது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி உண்டு, அவ பேர் எனக்கு லட்சுமி நாராயணன் பேரு, எப்பயுமே லட்சுமி நாராயணான்னு தான் கூப்பிடுவான், அப்படியே சுருக்கினாலும் நாராயணான்னு கூப்பிடுவான். அந்த பாட்டிக்கு உடம்பு முடியல படுத்துட்டு இருக்கா, இப்பயும் பேரை நான் நாராயணா தான் கூப்பிட்டு இருக்கா, வேற யாரும் இல்லை, நான் தான் அது. எங்க பாட்டி இப்ப உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்கா, 88 வயசு ஆயிடுச்சு, உடம்பு சுருங்கி இப்படி படுத்துட்டு இருக்கா. இப்ப போனாலும் நாராயணா வாடா, நிஜமாவே நான் சந்தோஷப்படுவேன். இப்ப கூட அந்த பேர் சிரிக்கினதே கிடையாது, நாராயணா நாராயணா நாராயணா. அப்ப அந்த நாமம் எவ்வளவு வசதி, நான்றதுக்காக சொல்லவில்ல. அந்த பிரியவாளுடைய நிறைய பிரியவாள் நான் பார்த்திருக்கேன், முழு பெயரை தான் சொல்லுவான், நடராதா நாராயணா, பேரை சுருக்கவே மாட்டான். இந்த காலத்துல எழுதி பேரை சுருக்கிறது பாருங்க, பெரியவா பூரணமா சொல்லுவா, சுந்தர பரிபூர்ண நம்பிராஜா அப்படின்னு, ஏ ரங்கா அப்படின்னு. அந்த மாதிரி அழகா அந்த நாமஜபம் ஜபிச்சு இந்த அஜாமிலன்ற அந்த கெட்ட வழியில போய் வாழ்க்கைய தொலைச்சவன் 88 வயசுல நல்ல கதி அடைஞ்சான். எந்த வயசுல அடையிறோன்றது முக்கியம் இல்லை, எப்படியாவது சுவாமி நல்வழிப்படுத்திடுவார். கலிகாலத்துல நிறைய பேர் கண்ணதாசன் கண் கொண்டு எல்லாரும் பார்த்திருக்கா, காஞ்சி மடத்து வாசல நின்று அவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்கான், காஞ்சி மகாபிரிவால் அவ்வளவு திட்டு திட்டிருக்கா, கிருஷ்ணனுடைய ராசலையிலேயே இதை விட கேவலமா பேச முடியாத ஸ்டேட்ல பேசியிருக்கார், பகவத்கீதை பொய் இந்து தர்மம் பேசுன்னு இவ்வளவு சொன்னவர் கண்ணனுடைய தாசனா மாதிரி புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களையும் புலம்பவும் புலம்பினார், அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினாக்க. அது எல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், கண் கூட எல்லாரும் பார்த்திருக்கோம். அப்ப இது எதுவுமே பொய் கிடையாது, பொய்யே கிடையாது, சத்தியம் 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 சத்தியம். டெஸ்ட் பண்ணியே பார்க்கலாம், சும்மா நீங்க சொல்லி பாருங்கள, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே வேண்டாம், ஸ்ரத்தையே வேண்டாம், நம்பிக்கையே வேண்டாம், வெறும உட்காந்துக்கும் பொழுது எழுந்துக்கும் பொழுது நடக்கும் பொழுது நாமஜபம் பண்ணி பாருங்க ஒரு நாமத்தை, நிச்சயமா அந்த நாமம் உங்களை பகவானத்தை கொண்டு போய் சேர்க்கும். என்னோட சுய அனுபவத்தை சொல்றேன், என்னுடைய குருஜி அம்மா இருந்தார்கள் இப்ப பரமபதிசுத்தா, நான் என் குருஜி அம்மா பார்க்கும் முதல் முதல் ராஜே கிருஷ்ணா சொல்லுடா அப்படின்னார்கள். நான் சொன்ன அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அந்த 17 வயசு அப்படிதான் தோணும், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், வேலை இல்லை உங்களுக்கு அப்படின்னு, சும்மா சொல்லுடா அப்படின்னா. நான் சொன்ன சும்மா இல்லை, எப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்னு, சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் தெளிவா சொல்லிட்டு இருந்தேன். ஒரு நாள் ரொம்ப இம்ச தாங்க முடியல, எப்ப பார்த்தாலும் இந்த மாமி சொல்லுடா 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 சொல்லி தொலைகிறாள் அப்படின்னு நொந்து போய் ஒரு நாள் ராதே கிருஷ்ணா அப்படின்னு விட்டேன். உடனே என்னோட குருஜி அம்மா சிரிச்சா, சொன்ன பாத்தியா அப்படின்னா, உங்க இம்ச தாங்க முடியாம சொன்னேன், ஆசையில எல்லாம் சொல்லல, ஒரு தடவை சொல்லிட்டா இனிமேல் சொல்லுன்னு சொல்ல மாட்டேங்க, அதுக்காக சொன்னேன்னு. அதுதான் இன்னைக்கு என்ன கொண்டு உட்கார வச்சு பாகவதம் சொல்ல வச்சுருக்கேன், சுய அனுபவத்தை சொல்ல. நான் சொல்ற சம்பவம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அன்னைக்கு அவன் என்ன பிடிச்ச ராதேகிருஷ்ணா சொல்லல, சும்மா சொல்லடான்னு சொல்லலாம். இப்ப சும்மா சும்மா அதுதான் வருது, வேற ஒண்ணுமே வரல. சத்தியமா சொல்றேன், பகவான் நாம சங்கீர்த்தனம் சத்தியமா பகவானத்தை கொண்டு என்னோட சுயம் அனுபவம் இது. நான் பெருமைக்காக சொல்ல, நாமஜபத்தினுடைய மகிமைக்காக சொல்றேன். இன்னைக்கு உட்காந்து இந்த பாகவதம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, முழுக்க முழுக்க பகவான் நாம சங்கீர்த்தனம் என்ன வளர்த்து கொண்டு வந்திருக்கு. வளர்த்த தாய் அப்படின்னா பகவான் நாம சங்கீர்த்தனம். அது பால் ஊட்டி தேனூட்டி சீராட்டி வளர்க்கறதுமா இல்லையா, நிஜமாவே நாமஜம் சொல்லிட்டோம்னா நம்மள தானா வளர்த்து விடும். சத்தியமா நல்லா உபன்யாசம் பண்ணணும்னு ஆசைப்பட்டவன் கிடையாது. உபன்யாசம்னா என்னன்னு தெரியாது. எங்க பரம்பரையிலேயோ ஃபேமிலியிலயோ யாரும் உபன்யாசம் பண்ணவா கிடையாது. பெருசா சான்ஸ்கிரிட் காலேஜ் போய் சான்ஸ்கிரிட் படித்தவன் கிடையாது. இது அடையணும் லட்சியம் கொண்டு இது ஒரு இதுவா கொண்டு வந்து வந்தவன், தெரியாத்தனமா வந்து மாட்டின்றவன், தெரியாத்தனமா வந்து மாட்டின்றவன். இவ்வளவு தூரம் இன்னைக்கு சொல்ல வச்சிருக்கானா, என் குரு கிருபை பகவன் நாம சங்கீர்த்தன பலம். இல்லாட்டி எனக்கு எல்லாம் பாகவதம்னா என்னன்னு தெரியாது. நான் போய் உபன்யாசம் கேட்டவன் கூட கிடையாது. சின்ன வயசுல உபன்யாசம்னா என்னன்னு கேட்டவன் கிடையாது. பல கோவில்களுக்கெல்லாம் போன ஆள் கிடையாது. நிஜமாவே சொல்றேன், விவேகானந்தர் மாதிரி நாஸ்திகனாவும் நான் அலைஞ்சிருக்கேன். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சுவாமி என்னையும் பாகவதம் சொல்ல வச்சிருக்கார், பகவத்கீதை சொல்ல வச்சிருக்கார், ராமாயணம் சொல்ல வச்சிருக்கார். அப்படின்னா அந்த நாம ஜபம் எப்படி ரொம்ப ஒண்ணுமே இல்லாத ஆளுக்கு இந்த குளுக்கோஸ் வாட்டர் ஏத்தி செம்பு கொடுக்கிற மாதிரி நாம ஜபம் செம்பு கொடுத்து என்னை கொண்டு நீங்க உட்கார வச்சிருக்க. அப்ப இந்த பகவன் நாம சங்கீர்த்தனம் எல்லா விதத்திலேயும் நன்மை பயக்கும், சந்தேகமே வேண்டாம். சத்தியம் பண்ணி சொல்றேன், சத்தியம் பண்ணி சொல்றேன். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி நாமஜபம் பண்றதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையே வேற, நாமஜபம் பண்ணதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையோட நிலைமையே வேற. முழுக்க முழுக்க நாமஜபம் நடத்தின்றிருக்கு இன்னி வரைக்கும். இன்னி வரைக்கும் நாமஜபம் தான் ரொம்ப சௌக்கியமா. நிஜமாவே இந்த பிளாட்ல ஒரு பிளாட் வாங்கினேன்றது நாமஜபம் மகிமை தான், என் பலத்தினாலே இல்லை. சத்தியமா சொல்ற நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றும் பகவானுடைய நிர்ஹேதுக கிருபை, வெறிதே அருள். நிஜமாவே பிளாட் வாங்க நிலைமையில நான் கிடையாது, சுவாமி கொண்டு வந்து வாங்க வச்சு நீங்க தங்க வச்சிருக்க. எதுக்குடா வாங்க வச்சாரு அப்படின்னா, இங்க உட்காந்து பாகவதம் பண்றதுக்காக தான் வாங்க வச்சார். இல்லாட்டி எனக்கு இந்த ஊருக்கு இந்த இடத்துக்கு சம்மந்தமே இல்லை. பகவான் நடத்தி கொண்டு வந்திருக்கான். அப்ப அந்த நாமஜபம் வீண் போகாது. இந்த நிரூபணம் பண்ணார் சுகபிரம்ம மகரிஷி. பரிசுத்த சந்து போனான். அப்ப பரிசுத்த ஒரு சந்தேகம் வந்துடுத்து, சுவாமி வாஸ்தவம் தான், நாமஜபம் தான் வசதி தான், இருந்தாலும் அசுரா கிட்ட ஒரு பாராமுகமா இருக்கார். மற்றவாழ் இடத்துல எல்லாம் தேவர்கள் ஒரு ஸ்பெஷலா தான் கவனிக்கிறா அப்படின்னு. அப்ப அழகா சிரிச்சா சுகபிரம மகர்ஷி, பகவானுக்கு அசுரன் தேவன் இந்த ஜாதிக்காரா அப்படிலாம் பாரபட்சம் கிடையாதுப்பா, அவனை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி 7வது ஸ்கந்தம் ஆரம்பிக்கிறார். பிரகலாத சரித்திர அசுர பய இரண்யகசிபுடைய பிள்ளை. இரண்யகசிபு இரண்யாக்ஷனை பகவான் வராகவதாரம் எடுத்து கொண்டு போட்டுட்டா அப்படின்னு சொல்லி விஷ்ணுவை அழிக்கணும் அப்படின்னு கிளம்பிட்டான். நடக்கிற கதையா, உலகத்திற்கு புவி ஈர்ப்பு விசையை இல்லாமல் பண்றேன்னு யாரா கிளம்பினா நடக்குமா? பூமிக்கு ஒரு கிராவிட்டி போர்ஸ் இருக்கு, இந்த கிராவிட்டி போர்ஸை கொண்டு போடுறேன்னு யாரா கிளம்பினா லோகத்தை நடக்குமா? ஆகாசத்தை இல்லாம பண்றேன்னு சொன்னா யாரா நடக்குமா? அது பாடுக்கு அது மாதிரி பரபிரம்மன்ற ஒரு விஷயத்தை எந்த காரணத்தை கொண்டும் யாராலையும் அழிக்க முடியாது. ஆத்மாவையே அழிக்க முடியாது அப்படின்னா பரமாத்மாவை எப்படி அழிக்க முடியும்? சரீரமே அழிக்கலாம், உள்ள இருக்கிற ஆத்மா அழியாது. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவக நசைனம் கிளேதயந்தியாபோ ந சோஷயதி மாருத. இந்த சரீரத்தை வைக்கலாம், இந்த மாதிரி ஆத்மாவை வைக்க முடியாது. இந்த சரீரத்தை எரிக்கலாம், ஆத்மாவை எரிக்க முடியாது. சரீரத்தை தண்ணீரை நினைக்கலாம், ஆத்மாவை தண்ணி விட்டு நினைக்க முடியாது. சரீரத்தை காத்துல அப்படி டிரைவ் பண்ணலாம், ஆத்மாவை டிரைவ் பண்ண அந்த ஆத்மா அவ்வளவு பலமுடைய ஆத்மா. அது எந்த சரீரத்துல இருக்குன்னு பகவான் பாக்கிறதே இல்லை, அதனுடைய தன்மை என்னன்னு பாக்கிறான். இரண்யகசிபு பகவான் இல்லாம பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். அதுக்காக போய் தவம் இருக்கான், ஒத்த காலம் நின்று பெரிய தவம், நன்னா தவம் எல்லாம் இருந்து பிரம்மதேவர் பிரத்யட்சமா வந்து வரம் கேட்கு, வேணும் என்ன வேணும் கேளுன்னு. இரண்யகசிபு ரொம்ப யோசிச்சனாய், இரவாமை வரம் வேண்டும், நான் சாகவே கூடாது அப்படின்னு. பிரம்மதேவர் சிரிச்சாரு, எனக்கே சாவு உண்டு, நீ யாரா பயில எங்கிட்ட கேட்கறது? பிரம்மதேவருக்கும் சாவு உண்டு, என்ன ஞாபகம்? பிரம்மதேவர் வரைக்கும் எல்லாருக்குமே பழையத்திர அழிவு உண்டு. இவ்வளவுதான் சிரஞ்சீவி. நம்ம சொல்றோம்னா பர்மனன்ட் அர்த்தம் கிடையாது. நிறைய பேர் சிரஞ்சீவினா பர்மனன்ட் நினைச்சிட்டு இருக்கா, கிடையவே கிடையாது. சத்திரியுகம் முடிஞ்சு அந்த மாதிரி 1000 சத்திரியுகம், ஒவ்வொரு சத்திரியுகத்தை முடியும் போது ஒவ்வொருத்தர் போயிட்டே இருப்பா. எல்லாம் போயிடும், பரமாத்மா மட்டும் பாக்கி இருப்பார் ஜம்மனு. அப்ப உடனே இரண்டகசிவ பார்த்தா சரி இது எப்படியான் டிக்கியா கேட்டு போஸ்ட்பான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி, எனக்கு பகல் பொழுதுல மரணம் வரப்படாது பிரம்மதேவர் சிரிச்சார், தந்தோம் ததாஸ்து பின்னாடியே சொன்னார், ராப் பொழுது மரணம் வரப்படாது ததாஸ்து, பகல்லையும் வரப்படாது, இருக்கவே ரெண்டு தான், பகல்லையும் வரப்படாது ராத்திரியும் வரப்படாது, சரி ததாஸ்துன்னுட்டார். தேவர்கள்லாம் பாக்குறோம் பிரம்மதேவருக்கு பைத்தியமா, படம் கொடுத்தா யோசிக்க லாஜிக்கா கொடுக்க வேண்டாமா, அதுக்குள்ள இரண்டகசி அடுத்து கேட்டான், வீட்டுக்குள்ள மரணம் இருக்கப்படாது ததாஸ்து, வீட்டுக்கு வெளியில மரணம் இருக்கப்படாது ததாஸ்து, பூமியில மரணம் இருக்கப்படாது ததாஸ்து, ததாஸ்துன்னா அப்படியே ஆகட்டும், ஆகாசத்துல மரணம் இருக்கப்படாது அப்படியே ஆகட்டும், மனுஷனால மரணம் இருக்கப்படாது சரி, மிருகத்தினாலே மரணம் வரப்படாது சரி, உலகத்துல தானா அந்த குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பெத்த குழந்தைகள்னாலே மரணம் வரப்படாது, ஒரு சிங்கக்குட்டி அந்த மாதிரி ஜீவன் பிறக்கிறது இல்லையா அந்த மாதிரி இதனால மரணம் வரப்படாது, உயிருள்ள வஸ்துவினாலே மரணம் வரக்கூடாது, உயிரற்ற வஸ்துவினாலே மரணம் வரக்கூடாது. இப்ப கத்தியை வந்து வைக்கிறோம், கத்திக்கு உயிர் இல்லையே, அந்த மாதிரி அழகா மாஸ்டர் பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸா கேட்டான் பிரம்மதேவர் கவலைப்படாம, ததாஸ்து 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 ததாஸ்து, அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் எல்லாம் பாஸ் பண்ணிட்டார். தேவர்கள் எல்லாம் பயந்து போயிட்டா, இரண்யகசிபுக்கு தலகால் பிள்ளை இனிமேல் ஒரு பையன் அழிக்க முடியாதுன்னு நினைச்சுட்டான். சந்தோஷமா அவன் கிளம்பி போகிறான், பிரம்மதேவர் வரம் கொடுத்து நிம்மதியா இருக்கார். இவன் போய் தபசு பண்ற சமயத்துல இந்திரன் இரண்யகசிபுடைய மனைவி கர்ப்பவதி, அவளை இழுத்துட்டு போய் அவன் கர்ப்பத்துக்கு குழந்தை அழிக்கணும்னு அழிச்சுட்டு போறான். அப்ப வெளியில நாரதர் பார்த்துட்டு, ஹே இந்திரா அவ கர்ப்பவதி ராப்பா, அவ வயசுல குழந்தை வளர்றது, அவளை போய் இப்படி தரதரன்னு இழுத்துட்டு போறியேப்பா. அவன் சொன்னான், இல்ல அவ வயசுல இருக்க குழந்தை அழிக்கிறதுக்காக தான் அழிச்சுட்டு போறேன், ஏன்னா இவன் இரண்யகசிபுடைய பிள்ளை, இரண்யகசிபு இவ்வளவு மோசமா இருக்கான்னா இவன் அதை விட மோசமா தானே இருப்பான், தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அதனால இவன் அழிச்சு போடலாம்னு அழிச்சுட்டு போறேன் அப்படின்னு நாரதர் சொன்னார். கர்ப்பத்திற்கு குழந்தை எல்லாம் அழிக்கப்படாதா, பெரிய பாவம் தாது, நியாயம் இல்லைன்னா இல்ல இல்ல அவன் அழிச்சுட்டு விட்டுடுறேன், இந்த முள்ளு செடி ஆரம்பத்திலேயே பிடுங்கி எடுக்கிற தப்பு இல்லை அப்படின்னு ஆர்கியூ பண்ணான் இந்திரன். அப்ப நாரதர் சொன்னார், ஆவேசமா அவன் பரம பாகவதண்டா அப்படின்னு பெரியவா ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே நடக்கும். நாரதர் சொல்லிட்டு அவன் பரம பாகவதண்டா அப்படின்னு இந்திரனுக்கு இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல, நாரதர் இடத்துல விட்டுட்டான். நாரதர் இரண்யகசிபுடைய மனைவி அழைச்சு கொண்டு வந்து தன் ஆசிரமத்துல வச்சுண்டு அவளை காப்பாத்திட்டு வரா, அவளுக்கு ஆகாரம் எல்லாம் கொடுத்து கவலைப்படாதமா தைரியமா இரு, இரண்யகசிபு தவம் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்பொழுது உன் அழிச்சுட்டு போகட்டும், அது வரைக்கும் நீ ஒரு குறையில்லாம இருந்த. இரண்யகசிபுக்கு நாராயணனை கண்டாலே ஆகாது, ஆனா ஒரு நாராயண பக்தன் தான் இவன் மனைவியையும் குழந்தையும் காப்பாற்றுங்க, இதெல்லாம் தான் பகவானுடைய விசேஷ லீலை. இது ஏன் நம்ம ஒன்றும் சொல்லவே முடியாது, தமிழ்நாட்டில்தான் பக்தி ஆரம்பமாச்சு பாகவதம் சொல்றது, இதே தமிழ்நாட்டில்தான் நாஸ்திகம் அவ்வளவு வசதியா இருந்தது, அவ்வளவு அழகா திரமிட தேசத்துலதான் அத்தனை வசதியான பிராமணர்லாம் வந்தா, ஆதிசங்கர் பகவத் பாதர் சுவாமி ராமானுஜர் மத்வாசரர் தென் பாரதத்திலேருந்து வந்தவாதான், இதே இடத்துலதான் நாஸ்திகம் அவ்வளவு கேவலமா இருக்கின்றது, அதுதான் பகவானுடைய விசேஷமான லீலை. அழகா இவர் என்ன பண்றார், அந்த கர்ப்பஸ்திரீக்கு டெய்லி நாராயண விஷயமா உபன்யாசம் பண்றார், கவலையே படாம தைரியமா, அவளும் அழகா அதை கேட்டுட்டே இருக்கா, கேட்டு 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 அந்த கர்ப்பவதியா இருக்கிறதுனால மயங்கி போய் தூங்கிடுறா, கேட்டுட்டே தூங்கிடுறா. ஒரு நாள் நாரதர் அப்படி கதை சொல்லும்போது இந்த ஊ சப்தம் வித்தியாசமா கேட்கறது, எங்கேந்திர அந்த ஊ சப்தம் கேட்கறதுன்னு பார்த்தா அவளுடைய கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை ஊ ஊ ஊ அப்படின்னு கேட்கறது. இன்னைக்கு நிறைய குழந்தைகள்லாம் கர்ப்பவதியா இருக்கவள சத்சங்கத்துக்கு வருவா, வந்துட்டு முடிச்சோன்னு சொல்ல, குருஜி குழந்தை நிறைய மூமெண்ட் தெரியுது சத்சங்கத்துல அப்படின்னு, சமயத்துல தெரியவே இல்லைன்னு சத்சங்கத்துக்கு வந்து அது குஷியில கைகால உதைக்கிறது நன்னா தெரியும், எத்தனையோ குழந்தைகள் சொல்லியிருக்கான் நிஜமாவே. ஆனா பாசிட்டிவ் சவுண்ட் எல்லாத்துக்குமே பிடிக்கும், யாரு பாசிட்டிவ் எனர்ஜி வேண்டாம்னு சொல்லுவா, அத்தனை பேரும் தானே வேணும்னு சொல்லுவா. அந்த மாதிரி இந்த குழந்தை உள்ள நிறைய ரிசர்ச் நடந்துருக்கு, ஒவ்வொரு குழந்தையுடைய கேரக்டர் என்னன்னு பார்த்து ரிசர்ச் பண்றோம், ரிசர்ச் பண்ணிட்டு அப்புறம் அவன் அம்மா கிட்ட கேள்விகள்லாம் கேட்கிறான், நீ கர்ப்பவதியா இருந்தா என்னெல்லாம் பண்ணாய் சொல்லுன்ற, இவ என்னெல்லாம் ஆசைப்பட்டாலோ இவளுடைய எமோஷன் என்னெல்லாம் இருந்ததோ அது அப்படியே அந்த குழந்தை கிட்ட பிரதிபிம்பிக்கிறத பார்த்துட்டான். நல்லா தாயை போல பிள்ளை நூலை போல செவை நம்ம பெரியவா சொல்லியிருக்கான். அதனாலதான் கர்ப்பவதிய ரொம்ப ஜாகிரதையா வச்சுப்பான், அவள் மனசு நோகாதபடி ரொம்ப சர்வ ஜாகிரதையா வச்சுப்பான். அதெல்லாம் விட முக்கியம் அவள் பகவத் விஷயம் கேட்கணும், அது ரொம்பவே முக்கியம். பகவத் விஷயம், நல்ல அழகா சகஸ்ரநாமம், நிதானமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை. அப்ப அந்த குழந்தைகளும் நல்ல புத்தி சாதுரியத்தோட ஆரோக்கியத்தோட நிம்மதியா இருக்குன்றத பிராக்டிக்கலா இன்னைக்கு ப்ரூவ் ஆயிண்டே இருக்கு. பல விஷயங்கள் நம்ம பெரியவா சொன்னா புரியறது இல்ல, அமெரிக்கா சொன்னா புரியறது, வேற ஒன்றும் கஷ்டம், ஒன்றும் பண்ண முடியாது. அது அங்கேயே அங்க போயிட்டு அங்கேயே நீங்க வந்தா நமக்கு விசேஷமா தோன்றது. அப்ப அழகா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கு நாரதர் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். ஓ, இந்த குழந்தை இவ்வளவும் கேட்கறதே சமத்தா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டா. அதுக்குள்ள இரண்யகசிபு வரமெல்லாம் வாங்கிட்டு வந்தான். இவன் மனைவியை அவர் காப்பாத்திட்டுக்கான்னு தெரிஞ்சு அழகா அழிச்சுட்டு போனா நாரதருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டான். நாரதர் கவலையே படல, தீமேன்னு இருந்தா. அழிச்சுட்டு போனா கொஞ்ச நாள்ல குழந்தை பிறந்தான், பிரஹ்லாதன் அப்படின்னு பேர் வச்சுட்டான். ஆஹ்லாதம் அப்படின்னா ஆனந்தம், நல்ல ஆனந்தம் உடையவன் இந்த பிரஹ்லாதன். அழகா குழந்தை ஜாலியா வளர்ந்துட்டு இருக்கான், அப்பாவோட விளையாடிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா. 3 வயசு ஆச்சு, 4 வயசு ஆச்சு, 5 வயசு. பாகவத திரும்ப 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 வரக்கூடிய ஒரு விஷயம், 5 வயசு. அந்த 5 வயசு சுதாமா கண்ணா, சுதாமா தருண் வெளியில போய் விளையாடுவோம், இங்க இருந்தா சத்தம் வரக்கூடாது. அப்ப 5 வயசு ஆகிறது அந்த பிரஹ்லாதனுக்கு. சரி, 5 வயசு ஆயிடுத்து, பள்ளிக்கூடம் சேர்க்கலாம். இப்ப எல்லாம் 5 வயசு வரைக்கும் பொறுமை நமக்கும் இல்ல, குழந்தைகளுக்கும் இல்ல. வச்சுக்கோங்க, நான் பள்ளிக்கூடம் போகும்போது இது காது பிடிக்க வரதான்னு பார்த்தா காது பிடிக்கிறே ரைட் அப்படின்னு விடுவான். அது காது பிடிக்கலன்னா அது வேற கொஞ்சம் அப்படி இழுத்து பக்கத்துல தான் இருக்கு, இழுத்து விட்டுருவோம், பையன் வளரல அப்படின்னு விடுவான். அது அந்த காலத்துல அந்த தாசில்தார் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ரொம்ப பறக்க வேண்டப்பட்டவாளா இருப்பா, ரொம்ப அட்டகாசம் பண்ணா போய் அப்படி டேட் ஆஃப் பர்த் மாத்தி கொடுத்துருவான். 1 வருஷம் முன்னாடியே போட்டு கொண்டு ஸ்கூல்ல தள்ளிட்டு தான் மறுவேலையே பார்ப்பாங்க. அந்த மாதிரி 5 வயசு, சரியா, அந்த 5 வயசு தான் அழகான வயசு. அந்த 5 வயசுலதான் குழந்தைகளுக்கு நல்ல பலம் வருது, எல்லாமே ப்ரூவ் ஆகிறது. அப்ப இந்த காலத்து பிளே ஸ்கூல்லாம் இருக்கு, இதெல்லாம் தப்பா சரியானா? அந்த காலத்துல பிளே ஸ்கூல் விஷயம்லாம் வீட்லயே இருந்தது, கூட்டு குடும்பமா இருந்தோம். வீட்டுல ஒரு 7-8 வயசானவாளே ஒரு 4-5 வயசானவா இருப்பா, சித்தப்பா பெரியப்பா தாத்தா மாமா மாமி ஒரு கொச்சம் இருக்கும் வீடு. பிளே ஸ்கூல்ல பண்ற அத்தனை ஆக்டிவிட்டியும் வீட்டுல வந்துடும், மாத்தி மாத்தி எல்லாரும் பாத்துருவா. இப்பதான் 50,000-60,000 கொடுத்து கட்டி அதுக்கு ஷூஸ் எல்லாம் போட்டு காலங்காலத்தில் 7 மணிக்கு புறத்தி விட்டு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது. அந்த காலத்துல அது அழகா அதை அடிச்சுக்கும், எல்லாம் பண்ணுவோம், அபி எல்லாம் கத்துருவோம், விளையாட்டு போல ஸ்லோகம் கத்துக்கும், பாட்டியோட படுத்துட்டு ராமாயணம் கேட்டுடும். 5 வயசு நிறைய வளர்ந்து நிஜமாவே ரொம்ப குழந்தைகள் சௌக்கியமா இருந்த ஒரு காலகட்டம்னு ஒண்ணு உண்டு. இந்த காலத்து குழந்தைகள் நிஜமாவே பாவமா தான் இருக்கு. அந்த காலத்து குழந்தைகள் எவ்வளவு அதுக்கு நல்ல கிராஸ்பிங் கெப்பாசிட்டி இருக்கு, தீனி போடுறதுக்கு ஆள் இல்லை. இந்த காலத்து குழந்தைகள் வெரி பவர்ஃபுல் நிஜமாவே, அதுக்கு வேண்டிய தீனிய கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. என்ன பண்றது, டிவியில பாக்கிறது, மொபைல் வச்சுருக்கு. இது அதனுடைய குற்றமே கிடையாது, நம்முடைய குற்றம் தான். அந்த குழந்தைகள் எல்லாமே ரத்தனம் தான், வைரம் தான், வைடூரியம் தான். நமக்கு புரிஞ்சுக்க தெரியல, அனுபவிக்கவும் தெரியல. குழந்தைகள் எல்லாம் அனுபவிக்கிறதுன்னு ஒரு சுக்கம் இருக்கு இல்லையா, அந்த அனுபவமே இல்லை. நிறைய இடத்துல பாக்குறேனே அந்த குழந்தைகள் படுற பாடு, எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இந்த குழந்தைகளை போட்டு அந்த பாடு படுத்தி குப்பை தொட்டி மாதிரி இருந்தாலும் எல்லாத்தையும் திணிச்சு, அதுக்கு ஒரு சுதந்திரம் இல்லை, அதுக்கு ஒரு சுய புத்தியை வளர்க்க விட மாட்டேங்கிறா. அந்த காலத்து குழந்தைகள்லாம் ஃப்ரெஷ்ஷா நல்லா இருந்தது. அதெல்லாம் அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தெல்லாம் தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ ஒரு ட்ரெஸ் வாங்குவோம், ஆனா அது போட்ட சந்தோஷம் இப்ப இல்லை. அது அண்ணா போட்டுட்டு கொடுப்பான், அண்ணாவோட சொக்கா, அண்ணாவோட டிராயர், அது சண்டை வந்தா என் டிராயரை குடுறான் அப்படின்னு. அது நிஜமாவது நல்ல காலகட்டம். சண்டை வந்து நான் நாளைக்கு நான் கொடுத்த தண்ணியை கொண்டா, முந்தானது நான் கொடுத்த கடலை உடனே திருப்பி கொண்டா. இந்த காலத்துல போட்டியும் இல்லை, எல்லாமே தன் நினைச்சதெல்லாம் சாதிக்கிறதுகள். அப்ப வாழ்க்கை ஒரு சின்ன தோல்வியை கூட அதனால ஜெயிக்க முடியுது. அந்த காலத்துல எல்லாமே வந்துடும், வீட்டுக்குள்ள எல்லாமே கத்துருக்கும் குழந்தைகள், வெளியில போய் கடை சாதாரணமா ஜெயிச்சுட்டு வந்துடும். இப்ப நினைச்சதெல்லாம் நடக்கிறது, வெளியில போய் தோத்துருக்கு, வாழ்க்கையில தோத்துருக்கு. நிஜமாவே பாக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. குழந்தைகள் மாறணும், மாத்தித்தான் ஆகணும், அது நம்முடைய தர்மம். 5 வயசு குழந்தை அவன் அழகா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டான், அழகா ஜாலியா ஸ்கூல் போகிறது, ஃபர்ஸ்ட் கிளாஸா சொல்லி கொடுக்கறா. என்னடா அப்படின்னா ஓம் நமோ இரண்ய கசிபுவாய நமஹ அப்படின்னு இதனடா புதுசா இருக்கு பாடம், இது புது சிலபஸ் வந்து எப்போ இந்த சிலபஸ் ஆரம்பிச்சது அவன் கேட்கிறான். உங்க அப்பா ராஜ்ய பரிபாலனம் பண்ண ஆரம்பிச்ச காலத்திலே இந்த சிலபஸ் தான், அதுக்கு முன்னாடி அந்த சிலபஸ் பத்தி நீ பேசாதால அவுட் ஆஃப் சிலபஸ், ஓம் நமோ நாராயணாயெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ். இரண்ய கசிபு எல்லா கோவிலையும் பூட்டியாச்சு, ஒரு இடத்துலயும் பகவானுடைய சித்திரம் இல்லை, யார் கையிலயும் துளசி மாறல, யாரோ ஒளிஞ்சு ஒளிஞ்சுதான் பண்ணிட்டு இருப்பான். பரம நாஸ்தீகமா அழகான ஒரு இடம், அந்த இடம் எதுன்னா அகோபிலம், இரண்ய கசிபு வாழ்ந்த இடம், ஆந்திரால கடப்பா மாவட்டத்தில் இருக்க அகோபிலம், பிரத்யக்ஷமா இரண்ய கசிபுவனுடைய அரண்மனை அதுதான். பெரிய பெரிய மலைகள்லாம் உண்டு, பெரிய சிலா பர்வதம் தான், எல்லாம் பாறை மலை கிரானைட் மலை தான் எல்லாம். அந்த குழந்தைகள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறா, ஆனா இவன் தெளிவா பாலபாடம் படிச்சிருக்கான் இல்லையா, இரண்ய கசிபு சமம் பண்ண போகும்போது நார்வர் சொல்லிக் கொடுத்து படிச்சிருக்கான். அதனால இவன் மட்டும் ஓம் நமோ நாராயணாய இதையே ஜெபிச்சிருக்க அஷ்டாட்சர மந்திரம். திருவ சக்கரம் சொல்லும்போது சொன்னோம், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, துவாதசாட்சரம் பன்னிரண்டு அக்ஷரம், ஓம் நமோ நாராயணாய அஷ்டாட்சரம், எட்டு அக்ஷரங்கள் இருக்கு, ஓம்ன்றது ஒரு அக்ஷரம். அவ்வளவு அழகா ரொம்ப அழகு, இந்த சம்ஸ்கிருதமா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், ஒவ்வொரு பாஷையும் ஒரு தெய்வீகத்தோட தான் இணைஞ்சிருக்கு. ரொம்ப அழகா ஓன்ற ஒரு அக்ஷரம், நான்ற ஒரு அக்ஷரம், நமகான்றிருக்கணும் அந்த ஒரு அக்ஷரம், நமோன்றது மோ ஒரு அக்ஷரம், அதுக்கப்புறம் நா ஒரு அக்ஷரம், ரா ஒரு அக்ஷரம், யா ஒரு அக்ஷரம், நா ஒரு அக்ஷரம், யா ஒரு அக்ஷரம், ஓம் நமோ நாராயணாய எட்டு அக்ஷரம். அதே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னா பன்னிரெண்டு அக்ஷரம், ஓம் நமச்சிவாய அப்படின்னா அஞ்சு அக்ஷரம். மெய் எழுத்துல அக்ஷரத்தை சேராது, மெய் எழுத்து உயிரெழுத்து சேர்ந்து ஒரு அக்ஷரமா தான் சன்ஸ்கிருத்ல வரும். ராமா ரெண்டு அக்ஷரம், ரா மா. தமிழ்ல கிருஷ்ணான நாலு அக்ஷரம் இல்லையா, சன்ஸ்கிருத்ல கிருஷ்ணான்றது ரெண்டு அக்ஷரம் தான், கிரு கிருஷ்ணா, அவ்வளவுதான் ரெண்டு அக்ஷரம் தான். அந்த மாதிரி இந்த குழந்தை ஓம் நமோ நாராயணாய, 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 இதையே ஜெபிச்சுட்டு இருக்கான். கையில ஒரு ஜபமாலை இல்லை, ஆத்துல ஒரு போட்டோ கிடையாது, ஒரு கோவில் எங்கேயும் போகிறது இல்லை, ஆனா கர்ப்பத்துல கேட்ட விஷயத்தை அவ்வளவு அழகா பிடிச்சுட்டான் குழந்தை. அதனால கர்ப்பஸ்ரீமான்னு பெயர். அழகா எல்லாம் நம்மளாம் சொல்லிக் கொடுக்கறான், எதுவும் இவன் மைண்ட்ல ஏறவே இல்லை. ஒரு நாள் இரண்டு கிசுக்கு கூப்பிட்டு மடியில உட்கார வச்சுட்டு கேட்டான், நல்லா பயல பள்ளிக்கூடலாம் போறியே, ஏதாவது ரைம் சொல்லு அப்படின்னு விட்டான். நம்மளாம் சொல்றோம் இல்லையா, என்ன ரைம் கத்துண்டா ஏது கண்டா, இந்த குழந்தை இப்படியே அழகா அப்பா மடியில உட்காந்து அசிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாத்யம் சக்கியம் ஆத்ம விநிவேதனம் ரைம் சொல்லிட்டான், ரைமிங்கா சொல்லிட்டான், டைமிங்கா சொல்லிட்டான். அப்பா வந்ததே கோபம், ஏமடியில உட்கார்ந்து எனக்கு பிடிக்காத நாராயண பத்தி சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் நவவித பக்தின்னு பெயர். ஒன்பது விதமான பக்தியை சொல்றேன், சிரவணம் இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்க இல்லையா, இதுக்கு பேர் சிரவணம், காது கொடுத்து பகவத் விஷயம் கேட்கற பேர் சிரவண பக்தி. கீர்த்தனம் நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, இது கீர்த்தனம். இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து ஓம் நமோ நாராயணாய சொன்னோம், அது கீர்த்தனா பக்தி. சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் நினைக்கிறது, ஏடுகுள்ளவாரா வெங்கட் ரமணா கோவிந்தா கோவிந்தா சொல்லும்போது திருப்பதி பெருமாள் நினைக்கிறோமோ ஸ்மரணம். இப்ப சிரவணம் சொல்லும்போது ஏடுகுள்ளவாடா போது சிரவணம் கேட்கிறது, கோவிந்தான் சொல்லும்போது கீர்த்தனமாகிறது. உடனே திருப்பதி அப்ப நினைக்கிறது இல்லையா, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம். தாயார் அழகா திருவடியை பிடிச்சிருந்துருக்க இல்லையா, திருப்பார்க்கடல ஜம்முன்னு, அதுக்கு பேர் பாத சேவனம். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணுஹோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம். ஆத்தடி இரு நாலு புஷ்பத்தை எடுத்து அர்ச்சனை பண்றோம், கோவில்ல போனா அஷ்டோத்தர சதநாமாவளின்னு சுவாமிக்கு அர்ச்சனை பண்றோம், அதெல்லாம் அர்ச்சனை. நாமே நம்ம கையில புஷ்பத்தை பறிச்சு கொண்டு வந்து பகவானுக்கு டெய்லி ஒரு பூ போடுவோம், அதுக்கு பேர் அர்ச்சனை. அந்த பூவை பகவான் ஆசையோட ஏத்துக்கணும், இப்ப இந்த குழந்தை பண்ணிட்டு இருப்பாங்க, அது வாடி வந்து பண்றதோ அர்ச்சனை பகவான் இந்தா அப்படின்னு பூவை எடுத்து பகவான் திருவடிகள் கைய கொடுத்திருக்கான், பூவை கொடுத்திருக்கான், டைமை கொடுத்திருக்கான், இதை எடுத்து அப்படி போட்டா போதும், வேற ஒண்ணும் பண்ணவே வேண்டாம். ரொம்ப சுலபம் அர்ச்சனை, பெருசா ஒண்ணுமே செய்ய வேண்டாம், ஒண்ணுமே செய்யலாம், ராமா 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 ராமான் போடலாம், கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு போடலாம். கண்ணப்ப நாயனார் எப்படி பண்ணார் அர்ச்சனை, அர்ச்சனை அப்படி பண்ணும், நிஜமாவே அபிஷேகம், நிஜமாவே ஆச்சரியம், அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும். சுவாமி மேல அத்தனை உரிமை இருந்தால் ஒழிய இந்த மாதிரி ஒரு மனோபாவம் சித்திக்காது. தன் கண்ணை எடுத்து கொடுக்கணும்னு தோணுமா? ஐயோ என் கண்ணை சுவாமி கண்ணை குத்திட்டு நம்மள சொல்லிட்டு இருக்கோம், தன் கண்ணை குத்தி கொடுக்க முடியுமா அப்படின்னா சமாவே ஆச்சரியம். உத்தமமான ஒரு தேசத்துல இருந்துருக்க நன்னா ஞாபகம், இவ்வளோ பக்தியின் எல்லையை காட்டின பெரியவர்கள் வாழ்ந்த ஒரு தேசம். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் பெரியாழ்வார் பண்றார், விதவிதமா பூ கட்டி பெருமாளுக்கு போடுறார், தொண்டரடி பொடியாழ்வார் பண்றார். ஒரு இடத்துல திருமங்கை ஆழ்வார் சொல்றார், கண்டங்கத்திரி பூவா இருந்தாலும் கொண்டு போடு அப்படின்றார். இந்த குழந்தை வீட்டு அர்ச்சனை பண்ணா கையில கிடைக்கிற பூவெல்லாம் பிரிச்சு கொண்டு போடும், நம்ம சொல்ல சீச்சி இந்த பூவெல்லாம் சாமிக்கு போடப்படாது அப்படின்னு. அந்த பாசனம் வரும்பொழுது நஞ்சி என்ற ஒருத்தர் கேட்கிறார், பெருமாளுக்கு இந்தந்த பூ தான் போடணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு, ஆழ்வார் வந்து கண்ட பூவையும் போடலான்றார், கண்டங்கத்திரி பூவெல்லாம் எப்படி போடுறது அப்படின்னு அழகா ஆச்சாரியன் பதில் சொல்றார். அப்பா பெருமாள் சர்வகந்தக சர்வரசக, எல்லா பூவையும் சிருஷ்டிச்சவர் அவர் தான், இந்த பூலாம் ஏன் போடலான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னா அதெல்லாம் போடுறது பக்தனுக்கு சுகமா இருக்கும், அதனாலே கண்டங்கத்திரி பூ அதெல்லாம் கொஞ்சம் காட்டுக்கும் முள்ளெல்லாம் இருக்கும் நாத்தம் அடிக்கும், இவனுக்கு அது ஆகாதுனாலே வேண்டாம் சொன்னாலே ஒழிய பகவானுக்கு இது வேணும் இது வேண்டாதுன்னு கிடையாது. துன்பப்பூ வெள்ளவளையே நம்மள ஜம்முன்னு இத்தூண்டு பூ, இந்த மகிழம் பூன்னு ஒண்ணு உண்டு, இந்த காலத்துல கொஞ்சம் நிறைய பேர் தெரியாது, இத்தினோண்டு இருக்கும், என்ன மனம் வீசும், ஆச்சரியமா இருக்கும். பூ சைசை வளர்ந்தார்கள் வாட வாடதான் வாசனையே, இந்த பவழம் இல்லை இத்தினோண்டு இருக்கும், என்ன குப்புன்னு ஒரு மனம் வீசுறது. அப்ப பகவானுக்கு அர்ச்சனை பண்ணணும், அதுக்காக அந்த காலத்துல பெரியவ தானே வடிவ காலம்பரை போய் பூவை பறிச்சு கொண்டு வந்து அழகா பகவான் திருவடியில போடுவோம், ஆசையோடு போடுவோம். இந்த காலம் மாதிரி அவ பிரிச்சுடப்படாது நான் பிரிக்கின்ற முன்னாடி நாள மொட்டை பிரிச்சு தண்ணியில போட்டு அந்த கதையெல்லாம் கணக்குல சேரில்லை, பொறாமையில பண்ண அதுக்கு பேர் அர்ச்சனை கிடையாது. அப்படி யாரும் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நாளே போய் அது கலையை உடச்சு செடியை உடச்சு செடி அதோட பூக்கிறதே வேண்டாம் முடிவு பண்ணிடு, அதுக்கு மோஷம் கிடைச்சோம் நம்மளால. அர்ச்சனை ஆசையோட பண்ணணும், நாலு பூ பறிச்சா மின்காடான்னு, பூவே கிடைக்கலையா மனசையே கொண்டு போட்டுருணும், நம்ம பண்ற கர்மாவையே பூவா போட்டுருணும். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் அஞ்சாயிருதா, வந்தனம் கை கூப்பிடணும் பாருங்க, இந்த கை கூப்பிடுறது ஒரு பக்தியா, இதெல்லாம் ஒரு பக்தியா, கை கூப்பினா என்ன நடக்குமா அப்படின்னு அரசியல்வாதி நம்மளை பார்த்து கை கூப்பிடணும்னு எவ்வளவு நடக்கிறது, பட்டம் கிடைச்சு விடுறது, பதவி கிடைச்சு விடுறது, கார் கிடைச்சு விடுறது, ஸ்பெஷல் விவிஐடி எல்லாருமே உனக்கு ஸ்பெஷல் உரிமை, நம்மளை பார்த்து கையை கூப்பினாலே இவ்வளவு நடக்கும்னா சுவாமியை பார்த்து கை கூப்பினா என்ன நடக்காது, என்ன வேணாலும் நடக்கும். கை கூப்பி கை கூப்பி பிரதம மந்திரி ஆயிடுறா இல்லையா, கை கூப்பி கை கூப்பி முதல் மந்திரி ஆயிடுறா இல்லையா, பெருமை கை கூப்பிடறான் இப்படியேதான் கை கூப்பிட்டே வரா. அப்ப அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் முன்னாடி போய் கை கூப்பினான் அப்படி இருக்கும். கருடாழ்வார் எங்க வேணா போய் பாருங்க கை கூப்பிட்டே இருப்பார், கை கூப்பி கை கூப்பியே பகவானுக்கு வாகனம் ஆயிட்டார், அவ்வளவு வசதி. அந்த கை கூப்பிடு ரொம்ப சுலபம், அஞ்சலி பரம முத்ரா, ரெண்டு கை அப்படி கூப்பிடும் போது என் கையில ஒண்ணும் இல்லப்பா, என்னால பண்ண முடிஞ்சு உன்னாடி கை கூப்பி நிக்கிறேன், நீ எனக்கு எவ்வளவு பண்றையோ அத்தனைக்கும் சேர்த்து இந்த கை கூப்பிடுறேன், அவ்வளவுதான் எனக்கு பண்ண முடிஞ்சு, இவ்வளவுதான் கை கூப்பி தலைவணங்கதான் என்னால முடியும். அர்ச்சனம் வந்தனம் அவ்வளவு சுலபம் பாருங்க, அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் பகவானுடைய வேலைக்காரன் நம்மள பாதிச்சுக்கிறது, நான் பெரியவன் நான் பெரியவள் ஒரு நினப்பு இருக்கு இல்லையா, இல்ல நான் பகவானுடைய வேலைக்காரன், இந்த குடும்பம் பகவானுடைய அதுல நான் ஒரு வேலைக்காரி, இந்த குடும்பம் பகவானுடைய அவன் குடும்ப தலைவன் நான் அவன் கீழே வேலை பண்றேன், இந்த போஸ்ட்ல நான் இருக்கேன் எனக்கு மேல பகவான் தான் சத்ரபதி சிவாஜி குலசேகர ஆழ்வார் இவாள்லாம் நான் பகவானுடைய தாசர்கள் அப்படின்னு தான், இன்னைக்கு பத்மநாப தாசர்கள் அப்படின்னு திருவனந்தபுரத்துல இந்த ராஜாக்கள்லாம் பத்மநாப தாசர்கள்னு தான் பெயர், நாங்கள்லாம் பத்மநாபனுடைய தாசர்கள், இன்னைக்கும் திருவாண்டர் யாரா கிங்கு அப்படின்னா அனந்த பத்மநாப சுவாமி தான், 1,50,000 கோடி வச்சிருக்காரு அதுக்கே கிங்கு தான், அருணுமே வேண்டாம், 1,50,000 கோடி ஒழிச்சு வச்சிருக்காரு பாருங்க, ஒரு பய தொட முடியல, இன்னும் ஒரு டோர் ஓபன் பண்ணவே இல்லை, அதுக்கு முன்னாடியே 1,00,000 கோடி ரஃப் எஸ்டிமேட், சோ ஃபார் எவர் கிங்கு தான், வேற ஒண்ணு பக்கத்துல ஒரு பயன் இருக்க முடியாது. இவராது காட்டிட்டார் ரங்கராஜன் என்ன வச்சிருக்காரோ அவருக்கு தான் வெளிச்சம், வைத்தீஸ்வரன் என்ன வச்சிருக்காரோ அவருக்கு தான் வெளிச்சம், பல கோவில்கள் நமக்கு இன்னும் தெரியல, வரதராஜன் என்னெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்காரோ தெரியல, நிறைய கோவில்கள் எடுத்தோம் அப்படின்னா உலகமே நமக்கு அடிமை, அவ்வளவு கொட்டி இருக்கு, கொட்டி 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 வச்சிருக்கு, அவ்வளவு அழகா தாஸ்யம் ஆஞ்சநேய மூர்த்தி, நான் பகவானுடைய தாசன், அதே சிந்தனையில் தானே இருக்காங்க. அரியேன் ராமானுஜ தாசன், அந்த தாஸ்ய பாவம், தாஸ்யம் ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம். பகவான ஃப்ரெண்டா, என்னடா கிருஷ்ணா அப்படி இருக்க, நல்லா இருக்காடா கிருஷ்ணாணி, ரொம்ப குண்டாயிக்கியடா, அப்படிதான் பேசணும், பயப்படவே கூடாது, வாடா போடா பேசலாமா அப்படின்னா, கோகுலத்துல இருந்த குழந்தைகள்லாம் கிருஷ்ணன் தொப்பையில குத்தும், போடா திருடுபையிலேன்னு கிண்டல் பண்ணும், போடா கரிச்சாம் குஞ்சுன்னு திட்டும், கிருஷ்ணன் மேல ஏறி உக்காந்து அடிக்கும். ஃப்ரெண்ட் இஸ் மை டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு அர்ஜுனன் சொன்னான்ல, ஹே கிருஷ்ண ஏ யாதவ ஏ சக்கேத்தி ஃப்ரெண்ட். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் சிவாண்டத்துக்குலாம் வருவா போகும்போது, சில பேர் கிட்ட சொல்லுவாங்க அப்படி ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட, ஓ யாரு அந்த ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்டு, அவரை பார்க்காம இருக்கவே மாட்டேன், கடைசியில் யாருன்னா பத்மநாப சுவாமி அப்படின்னு, க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னா பத்மநாப சுவாமி, சத்தியமா அந்த அனுபவம். எத்தனையோ பேர் பகவான ஃப்ரெண்டா பார்க்கறா, சுக்ரீவன் ராமன ஃப்ரெண்டா தான் பார்த்தான், யஜமானனா பார்க்கவே இல்லை. அதே ராமன ஆஞ்சநேயர் யஜமானனா பார்க்கிறார். தாஸ்யம் சக்கியம், சக்கியம்னா ஃப்ரெண்ட்ஷிப், ஆத்ம நிவேதனம், பகவானே உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சுட்டேன், நான் உன்னுடைய சொத்து. இந்த பழத்தை நிவேதனம் பண்ற மாதிரி, அந்த ஆத்துல பண்ண ஏதான ஒன்று நிவேதனம் பண்ற மாதிரி, நம்மையே சுவாமி கிட்ட ஒப்படைக்கிறது, உன்னிஷ்டம் என்னிஷ்டம், ரமண மகரிஷி மாதிரி திருவண்ணாமலை வந்துடும், இனி உன்னிஷ்டம் என்னிஷ்டம் அப்படின்னா, எனக்குன்னு ஒரு இஷ்டம் கிடையாது, இனிமேல் எனக்கு எதெல்லாம் நல்லதுன்னு நீ இஷ்டப்படுறையோ அதுதான் என்னிஷ்டம். இப்ப நம்மெல்லாம் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி அதை பகவான் நிர்பந்திக்கிறோம், அப்பதான் பகவான் ஒத்துக்கிறோம், 10 ரூபா உண்டியெல்லாம் போடுவோம், இல்லைன்னா உண்டியில் போட மாட்டேன். அப்ப இவர் சொல்ற ரமண மகரிஷி, இனி உன்னிஷ்டம் என்னிஷ்டம், உனக்கு எது இஷ்டமோ அருணாசலா அதுவே இனி எனக்கு இஷ்டம், அந்த மாதிரி ஒரு பாவம். இதுக்கு பேர் ஆத்ம நிவேதனம், கோபிகைகள் போலே அந்த மாதிரி அழகா சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம், 9 விதமான பக்தி. இதுதான்பா வசத்தி அப்படின்னு ரெண்டு கசிப்பு சிரிச்சா, வாத்தியார்கள் ஒழுங்கா சொல்லி தரல, ஒழுங்கா சொல்லி கொடுப்போம்னு திருப்பி அனுப்பிட்டான். திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு வந்தா, சுருடா பயலே அப்படின்னா, திரும்பியும் சொன்னா, விஷ்ணுவே பரதத்துவம், விஷ்ணுவே தெய்வம், விஷ்ணு தியானம் மரணம் ஜென்மா வீணாயிடப்படாது, கோபம் வந்துடுத்து, உன்னை கொண்டு போட்டுருங்கோ அப்படின்னு கவலையே படலை. இதில் நாங்கள் திருப்பி அவனை சரி பண்றோம்னு சொல்லி ஸ்கூலுக்கு அழிச்சுட்டு போனா, இந்த பையன் எல்லாரையும் கெடுத்துட்டான், எல்லாம் இரண்டிய கசிபு ஆய நமக சொன்ன, ஓம் நமோ நாராயணாயன்னு ஜபிக்கிறது. இவெல்லாம் இரண்டிய கசிபு பத்தி ரைம்ஸ் எல்லாம் எழுதி கொண்டு வந்து வாத்தியார்கள் எல்லாம் சொன்னா, எல்லாம் வாயப்பண்ணு உட்காந்துட்டு இருக்கு, என்னடா ரைம்ஸ் ஒழுங்கா சொல்லுங்கோடா அப்படின்னா, கடைசியில அழகா அந்த குழந்தைகள்லாம் நாராயண 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 நாராயண. இப்படிதான் சமஸ்தா பிரகலாதன் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், சொன்னா உடனே சொல்லணும், யோசிக்காம சொல்லணும், பகவன் நாம சங்கீர்த்தம் அதுதான் வசதி, யோசிக்காம சொல்றது குழந்தைகள். அந்த மாதிரி அழகா எல்லா குழந்தையும் அவங்க எடுத்துட்டான். அந்த குழந்தைகள்லாம் கேட்டாடே, நம்ம எல்லாம் அசுர பசங்கன்னு சொல்றா இல்லையடா, நம்மளெல்லாம் நாராயண் அடிச்சிருவான்னு சொல்றாரேடா, நாராயண் நமக்கெல்லாம் கிடைப்பாராடா. அவ பிரகலாதன் சொல்றான், ந தானம் ந தபோ ந இஜ்யா ந சோசம் ந விரதாணி ச பிரியதே அமலயா பக்த்யா ஹரிஹி அந்யத் விடம்பனம். ஏ பிரகலாதன் எதுக்கு சொல்றான், பிரகலாதன் சொல்றான், பகவான் தானம் தவம் யஜ்யம் ஆசாரம் அனுஷ்டானம் சடங்கு சம்பிரதாயம் எதுக்கும் வசப்படுறது இல்லடா, பெருகடா வசப்படுறா, பிரியத்தே அமலையா பக்தியா ஹரிஹி, உத்தமமான பக்திக்கு ஹரி வசப்படுறார், எதுவுமே டிமாண்ட் கிடையாது, நீ 100 ரூபாய் போட நல்ல பக்தன் அப்படிதான் சொல்ல மாட்டார், பக்தர் வேணா 100 ரூபாய் போட ஸ்பெஷலா ஒரு பொட்டலம் கட்டி கொடுப்பார், தீபூதியோ குங்குமத்தையோ, பகவான் அதெல்லாம் கண்டுகிறதே கிடையாது. திருப்பதியில நீ 300 ரூபாய் டிக்கெட் வாங்கி போட வச்சுக்கணும், 1000 ரூபாய் டிக்கெட் வாங்கி போனேன்னா 1 ரூபாய் பார்த்துட்டு வெளில வந்துடணும், அது தர்ம தர்சன லைன்ல நின்னு போன சொன்ன திருப்பி ரெண்டாவதுலயும் பார்க்கலாம். அப்ப எதுல வசதி அப்படின்னா தர்ம தர்சனில் போறவாதான் வசதி. பகவான் வைரக்கிடம் கொடுத்துதான் அப்படின்னா இல்ல, பகவான் எல்லாருக்கும் பொது. அது மலையப்ப சுவாமி தான், 300 ரூபா கொடுங்கோ, 50 ரூபா கொடுங்கோ, தர்ம தர்சனத்துல போங்கோ, கடைசியில திரிவேணி சங்கம் எல்லாத்தையும் சேர்த்து விடுவார் பாருங்க. 300 ரூபா டிக்கெட் போறவாளுக்கு பொறாமையா இருக்கும். இந்த ஒரு ஸ்டேட்ல அந்த 300 ரூபா அந்த 50 ரூபா டிக்கெட் வந்து சேரும். சுதர்ஷன் டிக்கெட்னு ஒண்ணு, அது முன்னாடியே புக் பண்ணிடணும். 300 ரூபா டிக்கெட்காக 8 மணி நேரம் நிப்பா. ஒருத்தர் கிட்ட கேட்ப, எப்ப வந்தேன் அப்படின்னா, நான் அரை மணி நேரம் முன்னாடி, அரை மணி நேரத்துலயா நாங்க 50 ரூபா டிக்கெட் முன்னாடியே புக் பண்ணிட்டோம் அப்படின்னு. நாங்க அப்படியே 10 வரும், முன்னாடியே புக் பண்ணி வச்சிருக்கலாமோ அப்படின்னு. ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணிட்டோம், பரவாயில்ல அப்படின்னு நினைச்சா, கரெக்டா அந்த வாசல் கோபுரத்துல வரைக்கும் எல்லாம் பிரிஞ்சு 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 போகும். ராஜகோபுரத்துல எல்லாம் திரிவேணி சங்கமம் தான். அப்ப அந்த 300 ரூபா காரால நான் 300 ரூபா கொடுத்துருக்கேன்வா, 30 பேர் பின்னாடி தள்ளி விட்டுருவா. முன்னாடி போயிடுவா தர்ம தரிசனத்துக்கார. அது திருப்பதியில மட்டும் நீங்க என்ன வேணா பிளான் பண்ண போல, அவர் ஒரு பிளான் பண்ணுவார். அதுதான் சூப்பர். மலையப்ப சுவாமி மாதிரி நம்ம கிட்ட விளையாடுறதுக்கு ஆளே கிடையாது. அவரு தள்ளு தள்ளி இந்த பக்கம் பிரிச்சு அந்த பக்கம் பிரிச்சு கடைசியில ஒரு ஆஹா அப்படின்னு 300 ரூபா டிக்கெட் வாங்கினா அதே ஜரகண்டி தான், தர்ம தரிசனம் அதே ஜரகண்டி தான், தள்ளி விட்டுருவார். சுவாமி நான் கிருபா பண்றேன் போடா பயலே அப்படின்னு. பகவானுக்கு எதுவுமே முக்கியம் இல்லை. பக்தி 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 பக்தி. சபரிக்கு என்ன இருந்தது? பெரிய அழகியோ, பெரிய கோடீஸ்வரியோ, இல்லாடி பெரிய வசந்த வேதம் தெரிஞ்சவளா? ஒன்னும் கிடையாது, வேடு வச்சு. ஆனா அவ கொடுத்த பழத்தை ராமன் சாப்பிட்ட மாதிரி வேற யார்கிட்டயுமே ராமன் கேட்கல. பகவான் கிருஷ்ணன் தூதுவனா வந்துடுறான், பீஷ்மர் கூப்பிடுறார் சாப்பிடறதுக்கு மாட்டேன்னுட்டான், கர்ணன் கூப்பிடுறான் மாட்டேன்னுட்டான், எனக்கு பசி இல்லை பசி இல்லைன்னுட்டான். கடைசியில விதுரர் வீட்டு கதவை தட்டி பசிக்கிறதுன்னு கெஞ்சறான் சுவாமி. விதுரர் கூட குடிச்சுட்டு இருக்கா. உடனே பகவானுக்கு கூட குடுக்கறதுக்கு டம்ளரோ கிண்ணமோ கூட இல்ல. பகவான் ரெண்டு கையும் வாங்கி அப்படியே விடுறா அப்படின்ட்டான். ரெண்டு கையில கூழ வாங்கி குடிக்கிறான். குடிக்கும்பொழுது ரெண்டு பேரும் இடுக்கு வழியா வழியறான். உடனே அது வழியற கூழ் வீணா போயிடப்படான்னு இன்னும் ரெண்டு கை எக்ஸ்ட்ரா எடுத்து சுவாமி அதையும் வாங்கி குடிக்கிற. பக்திக்குத்தான் சுவாமி வசப்படுறார். பண்டரிபுரம் பாண்டரங்கன் அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. விட்டல 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 விட்டலாம் ஜெபிச்சுட்டே போவா, வேற ஒண்ணுமே தெரியாது. பண்டரிபுரம் போனா யார் வேண்டுமானாலும் பாண்டவனை தொட்டுடலாம். என்ன ஜாதி, என்ன குலம், என்ன மதம், என்ன வயசு, எவ்வளவு போனா ஒண்ணும் கிடையாது. லைன்ல நின்னா போய் தள்ளி விட்டு பாண்டரங்கன் திருவடியை தொட்டுட்டுதான் மறுவேலை. அதுதானே பகவான் அப்படிதான் இருக்கான். பிரகலாத் இத்தனையும் சொல்லி கொடுத்து குழந்தைகள் எல்லாம் நாராயண பக்தர்களா மாத்திட்டான். இரண்டு விஷயம் தெரிஞ்சு கொடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசியில உன்னை கொண்டுடு வேண்டா, விஷம் கொடுத்துட வேண்டா, நீ என்ன வேணா கொடுப்பா, நாராயணா சொல்றத விடமாட்டேன்னுட்டான். பால்ல விஷத்தை கலந்து கொடுக்கறான். நாராயணா நாராயணான்னு குடிச்சுட்டான். சிவபெருமான ஹாலாகல விஷத்தை ஜாலியா குடிச்ச மாதிரி நல்லா டேஸ்டா இன்னொரு டம்ளர் கிடைக்குமான்னுட்டான். பயந்து போயிட்டான் இரண்யகசிபு. சரி சொல்லி மலை மேலேந்து பயல உருட்டி விட்டான். மலையை போய் பார்க்கணும், ஏறதையே கஷ்டமா இருக்கும் ஹோபியில மலையில. அவன் ஜாலியா உருட்டி விடுறான் நாராயணான்னு நெஞ்ச கட்டின்னு விழுந்தான். பயந்து இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிற நாராயணனுக்கு ஒன்னும் ஆயிடப்படாதே நெஞ்ச கட்டின்னு விழுந்தான். அக்னியில கொண்டு போட்டான், ஜாலியா குழுகணும்னு இருந்தது. பாம்பை கொண்டு கடிக்க வைக்கிறான், ஒன்னும் நடக்கல. யானையை கொண்டு மிதிக்க வைக்கிறான், ஒன்னும் நடக்கல. கல்லை கட்டி கடல்ல கொண்டு போடுறான், ஒன்னும் நடக்கல. நாராயண 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 நாராயண் வேற ஒரு யோசனையே பண்ணான். வெறும நாராயண நாமம், பகவன் நாமத்தை ஜபிச்சிருந்தோம் அப்படின்னா தானாகவே வாழ்க்கை நடக்கும். பகவான் காப்பாத்திடுவான் எல்லா விதத்திலையும். அந்த பிரகல்லாதன் அழகா ஜெயிச்சுட்டு இருக்கான். இரண்யகசிபு என்னெல்லாமோ பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சானோ அத்தனையும் இந்த 5 வயசு பிள்ளை நாராயண நாமத்தை ஜபிச்சே ஜெயிச்சுட்டான். அவன் தியானம் பண்றதுக்கு ஒரு உருவம் கூட கிடையாது, கையில ஒரு ஜபமாலை கிடையாது. சரி நோட்டில் ராமநாமம் எழுதின மாதிரி நாராயண நாமம் எழுதினானா, அதுக்கும் வழி இல்லை. சரி வீட்டில் ஏதாவது போட்டோ இருந்து பூஜை பண்ணானா, இல்லை. எல்லாம் மானசீகமாக சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். அவ்வளவு அழகாக பகவத் தியானத்தில் மயங்கி போயிட்டா இரண்யகசிபுக்கு ஒன்றும் புரியல. கடைசியில ஒரு நாள் இரண்யகசிபுக்கு துக்கம் தாங்க முடியாம நொந்து போய் கோபம் தாங்க முடியாம என்னடா நினைச்சுட்டு இருக்க, எங்கடா இருந்து தொலைறான் நாராயணன் அப்படின்னு கத்தினான். இன்னைக்கும் அந்த அகோபிய மலையில போய் கத்தினவன எதிரொலிக்கிறது. எங்கடா அவன் நாராயணன் கத்தினான். உடனே பிரகல்லாசனா எங்கும் உடன் கண்ணன் எல்லாருமே இருக்கான்பா, எங்க இல்ல, எங்கடா இருக்கான், உனக்குள்ள இருக்கான், எனக்குள்ள இருக்கான், அந்த சராசரங்கள் நீக்கமர அணைஞ்சிருக்கான், தூணிலும் இருக்கான் துரும்பிலும் இருக்கான். உடனே வந்து இரண்யகேசி எந்த தூணடா இருக்கான் அப்படின்னு, உடனே நாராயணனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சான், இந்த பையன் எந்த தூண காட்டும் தெரியாது, சமயத்துல இந்த குழந்தைகள் என்ன பண்ண போறது நமக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. நாராயணனுக்கே டென்ஷன் கொடுத்த ஒரு பையன் யாருன்னா பிரகல்லாத, இந்த பையன் எந்த தூணை காட்டுவான்னு தெரியலையே, பரபிரம்மம் தான், எந்த தூண் காட்டுவான்னு தெரியலையான்னு சொல்லி எல்லா தூண்லையும் வந்து நின்றுட்டான். அழகிய சிங்கங்கள் கொட்டி கிடக்கிறது எல்லா தூண்லையும், ஒரே ஒரு தூணை பிரகல்லாத இப்படியே பாசானம் கொச்ச 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 நரசிம்மமா நிக்கிறது. அதுவரைக்கும் அப்படி ஒரு அவதாரம் யாரும் கண்டதில்லை, கேட்டதில்லை, படிச்சதில்லை, கற்பனை கூட பண்ணி பார்த்தது இல்லை. அதுதான் அதிசயம். இன்னைக்கு நமக்கு நரசிம்மம்னா தெரியும், அது என்னன்னே தெரியாம ஒரு ஜந்துவா மனுஷனா நர மிருகம் அப்படிதான் அப்படியே நிக்கிறார். நிறைய கைகள்லாம் வச்சுண்டு, எட்டு கைகளை வச்சுண்டு, அழகா ரெண்டு கைகள்ல சங்கம் சக்கரம் வச்சிருந்துருக்காரு, நாலு கையெல்லாம் ஃப்ரீயா வச்சிருந்துருக்காரு. எதுக்குன்னே புரியுது, எதுக்குறாம பிடிச்சு கிழிச்சு குடல உருவி மாலையா போட்டுக்கிறதுக்காக ஜம்மன இருக்கா. இந்த பைய அப்படியே பாக்குறான், கண்ணாடி மலர்ந்து போகிறது, அப்படியே அந்த தூணை பார்த்துட்டே இருக்கான். உடனே எங்கடா இருக்கான், அஸ்தம்பேன திருஷ்யதே, தூண்ல தெரியலாம்பா, எங்குமுழன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையா என்று இரணியன் தூண் படைப்ப அங்கு அப்பொழுதே அவன் நீய தோன்றிய என் சிங்கமிடான் பெருமை ஆராயும் சீர்மைத்தேன் சவாழ. அந்த தூண்ல அப்படியே நரசிம்மம் ஒழிஞ்சிட்டு இருக்கார். அப்படியே முடித்து முத்து பாக்குறான் ரெண்டு கசிப்பு. உடனே இரண்டு கேட்கணும், ஸ்தம்பேன் திருஷ்யதே, ஸ்தம்பத்தை தெரியலையேடா பிரகல்லாத சொன்ன, ஸ்தம்பேன திருஷ்யதே, அதோ தோ 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 தெரியாது, தோ 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 தெரியலப்பா, ஸ்தம்பேன திருஷ்யதே, ஸ்தம்பேன திருஷ்யதேன ஸ்தம்பத்துல தெரியறா அப்படின்னு அர்த்தம். ஸ்தம்பே ந திருஷ்யதே, ஸ்தம்பத்துல தெரியலேன்னு அர்த்தம். ஒரே வார்த்தை தான், இந்த நான் அந்த பக்கம் சேர்ந்தா தெரியறா, இந்த பக்கம் சேர்ந்தா தெரியலை. ரொம்ப அழகு அதெல்லாம் வாஸ்தவமான அழகு. நோ வேர் இஸ் காட் அப்படின்னு ஒருத்தன் சொன்னானோ, உடனே ஒருத்தர் அழகா பிடிச்சார், நவ் ஹியர் இஸ் காட். இந்த டபுள் இந்த பக்கம் போச்சுன்னு வரத்தான் அப்படி போயிட்டு வரத்தான் அவ்வளவுதான். ஸ்தம்பே ந திருஷ்யதே, ஸ்தம்பேன திருஷ்யதே. ஒரு அக்ஷரத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான் பகவான், ஒரு நூல் அழகுதான். ஸ்தம்பே ந திருஷ்யதே, ஸ்தம்பேன திருஷ்யதே. ரங்கேசு கோபம் வந்தது, இன்னைக்கும் அந்த ஸ்தம்பம் இருக்கு அகோபிலத்துல, அது தூண் இல்ல, அது ஒரு தனி மலை. யாராவது தூண் நினைச்சு போட்டு போயிடாதீங்கோ, அது அது ஒன்றை ஒரு பெரிய மலை, ஆனா தூண் மாதிரியே அப்படி நிக்கிறது பெரிய மலை அகோபிலத்துல, உக்ரஸ்தம்பம். ஸ்தம்பத்துக்கு போய் எங்கயா உக்ரம் உண்டா, அது ஒரு ஜடப்பொருள், ஆனா அதுக்கு பேர் உக்ரஸ்தம்பம்னு பேர். ஏண்டானா உள்ளுக்குள்ள நரசிம்மன் உக்ரமா இருந்ததுனால உக்ரஸ்தம்பம்னு பேர். அது சாந்தமா இருந்தா சாந்தஸ்தம்பம் பேர் வந்துருக்கும். அதுக்குள்ள ஒளிஞ்சுட்டு இருக்கார் சுவாமி, பல 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 பலன் இரண்டு கோபம் வந்து கொடுத்தான். நான் கட்டின தூண்ல இந்த பயிரை இந்த விஷ்ணுவை எங்கெல்லாம் தேடிட்டுருக்கேன், கடைசியில என் வீட்டுல எனக்கு தெரியாம என் வீட்டுல தூண்ல ஒளிஞ்சிட்டு இருக்கான் சொல்லி, எங்குமுழன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையா என்று இரணியன் தூண் பிடைப்ப அங்கு அப்பொழுதே அப்படின்றார் நம்மாழ்வார் சொல்ல. அங்கு அப்பொழுதே இந்த இரண்டே கசிப்பு ஜோ பாக்கிறேன்னு முஷ்டியால அடிச்சானா, அந்த மலையை பார்த்தா அவ்வளவு பயமா இருக்கு இன்னைக்கு. அது எப்படிதான் இரண்டே கசிப்பு அடிச்சானா இன்னும் பயமா இருக்கு. அப்ப இரண்டே கசிப்பு எவ்வளவு படிச்சிருப்பான்னு தெரியுது. அது மலை, அந்த மலையை அடிக்கிறானா இரண்டே கசிப்பு ராட்சசன். அந்த மலை அப்படி இருக்கு, பிரம்மாண்டம் அகோபிலம் அகோபலம்னு நிக்கிறது. அடிச்சான் இரண்டே கசிப்பு, அடிச்சு அந்த கை பின்னாடி வரல, தூண் ரெண்டா பல அப்படின்னு ஒரு சப்தம், பிரம்மாண்டமான ஒரு கர்ஜனை, ஈரேழு பதினாலு லோகங்களும் நடுங்கிறது, தூண் பிளந்தது, தூணுக்குள்ளே அப்படி வந்துட்டார் நரசிம்மர். சங்கம் சக்கரம் எல்லாம் வச்சுண்டு கோபத்தோட அப்படின்னு தொங்க வச்சுண்டு, பிடரிமயிர் சிலிர்த்து மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துரங்கும் சீரிய சிங்கம் மறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க, எப்பாடும் தேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போகருமா போலே அப்படின்னு கண்ணெல்லாம் அப்படி கோப கணலா நாக்க தொங்க போட்டுண்டு கிழிச்சு போடுறேன்னு கையெல்லாம் அப்படி வச்சுண்டு பெரிய நகங்களோட அந்த மாதிரி ஒரு உக்ரத்தை அது வரைக்கும் யாருமே கண்டதில்லை நாராயணன் கிட்ட. பார்த்து கிழிச்சு போடுறேன் அப்படின்னு ஒரு உக்ரம். சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு இல்லையா நாராயண் பரமசாது, அன்னைக்கு அப்படி ஒரு கோபம் வந்தெடுத்து அனல் விழி பேழ்வாய் திருள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேன். பல 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 பலன் சுவாமி வெள்ள வந்துட்டாரா, எதுக்குறானா என் பக்தனை படுத்து கிழிச்சு போடுறேன்டா அப்படின்னு அப்படி தூணை தளர்ந்துண்டு வந்தா. தூணை அவன் வைத்த கையில தூணை தொடர்ந்துண்டு வழி வரா. இன்னைக்கு அந்த உக்ர சமத்துல மூர்த்தி இருக்க சுவாமி அப்படி தூணை தளர்ந்துட்டு வர அந்த மூர்த்தி சயம்பு மூர்த்தி. வெள்ள வந்தா இரண்டே கசிவு பார்த்தான் பகல்லாத ஆய் ஜோரா இருக்காரு சுவாமி. என்ன ஸ்மார்ட்டா இருக்காரு, ஹேண்ட்ஸமா இருக்காரு, அத்புத சிம்மம், அழகிய சிங்கம், ஹை ஹேண்ட்ஸம் இருக்கா, பல 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 பழம் ஜொலிக்கிறாரா சுவாமி. கண்ணெல்லாம் அப்படியே தங்கத்தை உருக்கி வாசா போல இருக்கு, பிடரி மாதிரிலாம் சீர்த்தென்று இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்ல ஒரு கட்டுமஸ்தான உடல் அப்படின்னா நரசிம்மம் இருக்கு. ராமன் கிருஷ்ணன் எல்லாம் கூட எக்ஸைஸ் பாடி, இது ஸ்வயமே அப்படி ஒரு உடம்பு இருக்கு. ஆச்சும் அவன் பாகுபா பிடரி மாதிரி சிங்கத்துக்கு ஏதாவது வச்சுட்டோம் தாம உடம்பு இருக்கப்படாது. அதுக்கெல்லாம் பெரிய முகம், பெரிய பிடரி மயில், நல்ல ஜம்மன் ஆசான் பாகவான சரீரத்தோட வெள்ள வந்தா. இரண்டை கட்சிக்கு சண்டை போடுறா, மத்த எல்லாரும் சண்டை போற, எல்லாரும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கா. பிரம்மதேவர் பிரார்த்திக்கிறார், பிரபோ சீக்கிரம் வதம் பண்ணுங்க அந்த பயல அப்படின்னு. பிரம்மதேவர்லாம் கை கூப்பிடா, என்ன அழகா பிளான் பண்ணி வந்திருக்கா பகவான். இப்படி சிரிச்சான், டைம் இருக்கு டைம் இருக்கு, கவலைப்படாதீங்க. இந்த கடைசி பால சிக்ஸ் அடிக்கிற மாதிரி காத்துட்டு இருக்காரு சுவாமி, வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்குறாமா சந்தியா வேலை வரணும், பிரதோஷம் வரணும்னு காத்துட்டு இருக்கா. ஏன்னா அவன் தானே சொல்லியிருக்கான், காத்தால இருக்கப்படாது, ராத்திரி இருக்கப்படாது, சந்தியா வேலைன்னு ஒண்ணு இருக்க மறந்து போயிட்டான். அவன் எவ்வளவுதான் புத்திசாலி நினைச்சாலும் அதை தாண்டி சுவாமி புத்திசாலி. எவ்வளவு எல்லாம் எல்லா டெக்னாலஜியும் வந்து கொடுத்து அவன் என்னெல்லாமோ பண்றா. இவ்வளவு பண்ணியாச்சு, சமயத்துல மொபைல் ரேஞ்சே கிடைக்கலன்னு இருக்கும், இங்க கிடைக்குமா அங்க கிடைக்குமா ரேஞ்ச் வச்சு இப்படி தேடிட்டே ஓடிட்டு இருக்கும். எல்லாம் தாண்டி தெய்வம் இருக்கத்தானே செய்யறது. நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும் அதை தாண்டி ஒரு கமா போட்டுட்டே வர்றவர் ரகசியமா அழகா. இவன் காத்தால இருக்க கூடாது, ராத்திரி இருக்க கூடாது, சந்தியா வேலை பிடிச்சுட்டார் சுவாமி. வீட்டுக்குள்ள இருக்கப்படாதுன்னா வீட்டுக்கு வெளில இருக்கப்படாதுன்னா வாசப்படி. நிறைய பேர் வாசப்படியில் உட்காரப்படாது, ஏன்னா நரசிம்மர் இடம்ல வாசப்படி தடுக்கி விட்டா சந்தோஷப்படுங்க, நரசிம்மர் தடுக்கி விட்டாருன்னு அழகா வாசப்படியில் உட்காந்துட்டார் சுவாமி. பிடிச்சி தூக்கி மடியில போண்டா, பெயர ஆகாசமும் இல்ல பூமியும் இல்ல மடி. இவர் மிருகமும் இல்ல மனுஷனும் இல்ல தேவனும் இல்ல அசுரனும் இல்ல, எல்லாம் கலந்த ஒரு வஸ்து. கம்பத்திலேருந்து வந்துட்டார், யாரும் பெற்றுக்கவே இல்லை அந்த மாதா. சரியா அந்த உக்ரஸ்தம்பம் யாருன்னா நரசிம்ம மாதா, நரசிம்ம பிதா அவர் தான் உக்ரஸ்தம்பம். பார்த்தாரு ஒரு சிங்கம் உட்காந்துருக்க மாதிரிதான் இருக்கும், அப்படி எந்தி தாயை தூக்கி சிங்கம் உட்காந்தா இருக்கும், அப்படியே இருக்கு அந்த உக்ரஸ்தம்பம். நரசிம்ம ரூபத்தோட தான் இருக்கு இன்னைக்கும். இப்பதான் போயிட்டு வந்த அடியன் போன வாரம் தான். பழ 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 பழன்னு பகவான் பார்த்தார், மடியில போட்டுண்டா. பகல் இல்ல, ராத்திரி இல்ல, சந்தியா வேலை, வீட்டுக்குள்ளையும் இல்ல, வீட்டுக்கு வெளியிலும் இல்ல, வாசல் படி. ஆகாசமும் இல்ல, பூமியும் இல்ல, பகவானுடைய மடி. நரமும் இல்ல, மிருகமும் இல்ல, நரம் மிருகம் நரசிம்மமா வந்துட்டார். தேவனும் இல்ல, அசுரனும் இல்ல, ஸ்தம்பத்திலேந்து வந்துட்டார். அப்படத்தான் சொல்லியிருக்கான், உயிருள்ளதும் மரணம் வரப்படாது, உயிரில்லாதனாலும் மரணம் வரப்படாது, ரெண்டு கலந்த ஒரு வஸ்து உண்டு. நகம் வெட்ட வெட்ட வளர்றது, உயிர் இருக்கு. வெட்டும் போது வலிக்கிறது இல்லை, அதனால உயிர் இல்லை. என்ன மாஸ்டர் பிளான் பாருங்க, அழகா நகத்தை வச்சண்டா, மடியில போச்சண்டா, அப்படி கையை வச்சு அப்படி கிழிச்சா, இந்த தொப்பையில கையை வச்சு ஒரு கிழி கிழிச்சா, இந்த ரெண்டு கையை ரெண்டு கைனால அந்த குடல் அப்படி உருவி அப்படி மாலையா போட்டுண்டா. இந்த குடலை உருவி மாலையா போட்டு வேணும், நரசிம்மர தவிர யாரும் சொல்லப்படாது. குட்டல உருவி மாலையா போட்டு வைத்த கிழிச்சு அந்த ரத்தம் தெளிக்க உட்காந்து பிடரி மாதிரி சிலிர்த்துண்டு அந்த கோபத்துல அப்படியே அந்த குடல உருவி மாலையா போட்டு இப்படி பார்த்துண்டு பயங்கர ஆவிர்வாவத்தோட பயங்கரம் நிஜமாவே அத்புத சிம்மம் தக 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 தகன்னு சொல்லிக்கிறது. எல்லாரும் நெடுங்கரா நாராயணா சொல்லப்பட முடியல. இந்திரன்னா ஓரத்துல ஒழிஞ்சுட்டான், எப்பா இவர்கிட்ட மாட்டின்னு அவ்வளவுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்காவென்று அப்படின்னு சார் சுவாமி நம்மாள் தான். அழகா பகவான் வந்தார், கிழிச்சு போட்டா, கோபம் அடங்க மாட்டேங்கிறது. ஈரேழு பதினாலு லோகம் நடுங்கிறது ஜுவாலா நரசிம்மன்னு பேர் அகோபிலத்துல சுவாமிக்கு. அதை பார்க்கணும், நினைக்க மடியில போட்டுருக்கார், ஒரு கையினால அவன் தலையை பிடிச்சிட்டு இருக்க, ஒரு கையினால அவன் காலை பிடிச்சிட்டு இருக்க, ஒரு கையினால அவன் தொப்பையை கிழிக்கிறார், ரெண்டு கையினால பிடிச்சி தொப்பையை கிழிக்கிறார், ரெண்டு கையினால குடல உருவி மாலை போட்டிருக்கார், ரெண்டு கையில சங்கு சக்கரம் வச்சிருந்துருக்க, ரெண்டு கையில சங்கு சக்கரம் மட்டும்தான் தேமேன்னு இருக்கு, மத்த ஆறு கையும் இரண்டி கசிப்பு கிழிச்சு குடல உருவி மாலையா போட்டுக்கிறது தான் ஜுவாலா நரசிம்மர். அங்க போகிறதுக்கே தெய்வமெல்லாம் செல்லவண்ணா சிங்கவேல் குன்றமே. வாழ்க்கை போய் பார்க்க வேண்டிய ஒரு திவ்ய தேசம் எதுன்னா அகோபிதம். போனா தானாகவே பக்தி வந்துடும். நரசிம்மர் வசத்தின்னு தோணிப்படும் அந்த கல்லும் மண் அந்த பாறையில ஏறி இறங்கி அப்படியே போய் அங்க போய் அந்த ஜுவாலா நரசிம்மரை பார்க்கணும். என்னமோ பண்ணும், அங்க போய் நின்றுட்டோம் அப்படின்னாலே இருக்கும் அந்த காடு. எப்ப தீ காட்டு தீ வரும்னே தெரியாது, தினமேனு இருக்கும். ஆனா நிஜமாகவே ஆச்சரியமான ஒரு திவ்ய தேசம். இப்ப ட்ரெக்கிங் போறவெல்லாம் ஏத்தி விட்டுருணும், சுகமா இருக்கும் ட்ரெக்கிங். எல்லாத்துக்குமே அழகா இருக்கும் இந்த அகோபிலம். இந்த சுவாமியுடைய பலத்தை பார்த்து அகோபலம் மகோபலம் மகோபலம் அப்படின்னா இந்த வாயெல்லாம் பார்த்தா குஹ மாதிரி அகோபிலம் மகோபிலம் மகோபிலம்னு கத்தினா அற்புத சிம்மம்னு இரண்டி கட்சி திரிச்சோடனே எல்லாரும் அப்படியே புஷ்பம் எல்லாம் வர்ஷிச்சா சுவாமி மேல. அப்படி போடங்க சீர பிரம்மதேவர் போய் தாயார் கிட்ட சொன்னார், அம்மா பெருமாளை போய் சமாதானப்படுற யாரு நானா, எங்காத்துக்காரு இப்படிலாம் கிருக்குமார சமத்தா இருப்பார், அவர் பாரு இப்படியே படுத்துட்டு இருப்பார், நான் பாட்டு காலம் தீண்டு இருக்கேன், இன்னைக்குதான் அவ்வளவு கோபமா பாக்குறேன், என்னால் ஆகாதுன்னுட்டா, யாரும் போக மாட்டேன்னுட்டா, பிரகலாதன் மட்டும் எட்டி பார்த்து குட்டி பையர் இப்படி இருக்காரு, கைய பாரு, கண்ண பாரு, மூக்க பாரு, வா வாட் அ ஸ்டைல் அப்படின்னு பாக்கிறான் பையன். பிரம்மதேவர் வந்தார், குழந்தைய போடா உமாச்சிக்கிட்ட போடான்னு அழகா அந்த குழந்தை நானா நான் போகிறதா அப்படின்னு சொல்லி கைய கூப்பிண்டு ஆனந்தமா நாராயண நாமத்தை சொல்லிட்டு நரசிம்மம் பக்கத்துல போய் நின்ன. நரசிம்மர் இவனை பார்த்தோன்னே குஷி ஆயிட்டார். அப்படியே தன் கையை எடுத்து பிரகலாதன் தலைமையில வச்சார். பிரகலாதன் பகவானுடைய திருவடியை பிடிச்சுட்டான், கதறி அழுதான், ஆனந்தமா ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணான். பகவான் அப்படியே மெய்னி சிலிர்த்து போயிட்டாரு, பிடரி மாரி சிலிர்க்க பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணார். அஞ்சு வருஷமா பிரகலாதன் பட்ட பாடுக்கெல்லாம் சேர்த்து ஒரு விடிவெளியா கொடுத்துட்டார், விடுதலை கொடுத்துட்டார் சுவாமி. பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார், தன் கையில இருக்கிற ரத்தத்தை எல்லாம் அலம்பினார். இன்னைக்கு அந்த ரத்த குண்டம்ன்ற அந்த தீர்த்தம் அங்க இருக்கு இந்த ஜுவாலா நரசிம்மர் பக்கத்துல. பிரகலாதனுக்கு அழகா அனுகிரகம் பண்ணார், எல்லாரும் ஆனந்தத்தை தொலைச்சார்கள். இப்படி ஒரு ரூபம் எடுத்துட்டு வருவான் யாரும் நினைக்கவே இல்லை. சுவாமி தன் பலத்தினாலே வந்தார், அதே ரூபத்திலேயே ஒன்பது நரசிம்மராக காட்சி கொடுக்கிறார். அகோபிலத்துல நவ நரசிம்மராக பார்கவ நரசிம்மர், ஜுவாலா நரசிம்மர், பாவன நரசிம்மர், காரஞ்ச நரசிம்மர், மாலோல நரசிம்மர். அந்த மாலோல நரசிம்மர் தான் அழகிய சிங்கரோட சுத்தின் இருக்கான். அதெல்லா உற்சவ மூர்த்தி அங்கேயே உண்டு. இந்த மாலோலன் அப்படின்ற லக்ஷ்மிபதியுடைய அந்த நரசிம்ம மூர்த்தியுடைய உற்சவ மூர்த்தி மட்டும் அகோபிலம் ஜீயரோட தான் சுத்தின் இருப்பாங்க. ஊர் முழுக்க சஞ்சார் எப்பயாவது பாக்கணும்னா, யாரை பாக்கலன்னா சேலையூர் அகோபிலம் மடம் இருக்கு, ஜீயர் இருக்கும்போது போனா அந்த மாலோலன் அழகா தரிசனம் பண்ணலாம். இப்ப ஜீயர் இப்ப திருப்பதி போயிட்டார், வந்துட்டு ரெண்டு நாள் தானே கடகம் திருப்பதி போய் சஞ்சாரத்திலேயே சுத்தின் இருக்கார் லோகக்ஷேமார்த்தமாக. அந்த மாதிரி அழகான அந்த நரசிம்ம வைபவம் பிரகல்லாதனுக்காக எடுத்த அவதாரம். பிரகல்லாதன் வேற ஒண்ணுமே தெரியாது, நாராயண 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 நாராயண. கேட்டவன பரீட்சித் மகாராஜன் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். அந்த அகோபில மடத்துல, அந்த அகோபில மலையில தான் அழகா ஆதிசங்கர பகவத் பாதர் தபசு பண்றார். அவரை வெட்டணும்னு காபாலிகர்கள் எல்லாம் முயற்சி பண்றா. அப்ப ஆதிசங்கர பகவத் பாதருடைய சிஷ்ய பத்மபாதருக்கு நரசிம்ம ஆவிர்வாவம் வந்து அவர் காபாலிகள் கிழிச்சு போடுறார். ரொம்ப வசதியான ஒரு திவ்ய தேசம் அகோபிலம். எல்லா பிரிவாலும் சேவிச்சிருக்கார் சுவாமி ராமானுஜர் எல்லாம் அவ்வளவு அழகா சேவிச்சிருக்கார். நிகமாந்த மகாதேசிகர் நிறைய பிரிவா விதவிதமா விதவிதமா சேவிச்சிருக்கா. தெய்வமல்லா செல்லவண்ணா சிங்கவேல் குன்றமே அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் பாசுரம் எல்லாம் பாடியிருக்கார். அப்ப பகவான் இவன் அசுர பிள்ளைன்னு பார்க்கல, இவன் அஞ்சு வயசு பிள்ளைன்னு பார்க்கல, அவனுடைய பக்திக்கு வசப்பட்டு அவனை கஷ்டப்படுத்துறவாளை இவர் அழிச்சு காப்பாத்தின. நீங்க பாட்டுக்கு நாமஜபம் பண்ணுங்க, மத்தெல்லாம் சுவாமி பார்த்துப்பான். இப்படி இந்த ஏழாவது ஸ்கந்தம் பிரகலாத சரித்திரம். பிரகலாதன் போல பக்தி பண்ணுங்க, ஒன்னும் தெரிய வேண்டாம், விடாம நாமஜபம் பண்ணுங்கோ, சுவாமி ஒரு நாள் வருவார், ஒரு நாள் காட்சி கொடுப்பார். எந்த கஷ்டம் வந்தாலும் என் பகவான் இருக்கான்னு விட்டுடுங்க. பிரகலாதன் அவ்வளவு கஷ்டப்பட்டான், நமக்கு யாரோ டெய்லி விஷமா கொடுக்குறா, டெய்லி யாரோ நம்மளை கொண்டு தீலியா போடுறா, டெய்லி யாரோ நம்மளை மலமேல இருந்தா உருட்டுறா, ஒன்னும் கிடையாது. நம்மளா சோஃபா பார்க்காம இடிச்சுட்டு சோஃபா இடிச்சுதுன்னு சொல்றோம், நம்மளா கொதிக்க கொதிக்க வாயில காஃபி இப்ப காஃபி சுட்டுடுத்து அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் நம்ம பண்ணிட்டு அடுத்த வாரத்துல படிய போட்டு தர வழிக்கிறது, தர எங்க வழிக்கிறது, இவ்வளவு தர இருக்க நம்ம வழிக்கிட்டோம், தர வழிக்கவே இல்லை, எல்லாத்து மேலேயும் பழி போகுதுன்னு இருக்கும். பிரகலாதன் எல்லா கஷ்டமும் வந்தது, ஆனா அத்தனையும் தாண்டி சுவாமிய அனுபவிச்சான். அதனால இந்த கஷ்டம் வந்து எடுத்து எனக்கு பக்தி பண்ண முடியாது, எனக்கு உடம்பு முடியல, எனக்கு பக்தி பண்ண முடியாது, ஆத்தம் ஒரே பிரச்சனை, பொய் சொல்லவே கூடாது, காரணம் சொல்லவே கூடாது. நீங்க பாட்டுக்கு பக்தி பண்ண என்ன வேணா வரட்டும், என்ன வேணா போகட்டும், எது வேணா அப்படி வேணா நடக்கட்டும், நாராயணனுக்கு தெரியும்னு நீங்க பாட்டுக்கு நாமச்சபம் 12 வாங்கும், பகவான் ரட்சிப்பான். இப்படி பிரகலாதனா இருக்கும், பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பர்சன் அப்படின்னா பிரகலாதன். என்ன கஷ்டம், 5 வயசுல பெத்த அப்பாவே கொலை பண்ண ட்ரை பண்றாங்கன்னா இதை விட கஷ்டம் லோகத்துல உண்டா? அப்ப உங்களுக்கு எல்லாம் என்ன கஷ்டம் இருக்கு? நம்ம எல்லாம் சௌக்கியமா இப்ப ஜாலியா ஆதி பொருள் சாப்பிட பொருள் தூங்க பொருள், என்ன கஷ்டம் வந்துட போறது? நாளை காத்தால யாரோ உங்க மலமலையும் தள்ளிவிட போறாளா? இப்படி நாளை காத்தால யாரும் காலம் காத்தால எந்த டம்ளர் விஷம் கொடுக்க போறாளா? நம்ம குடிக்கிற காஃபியே விஷமா தான் இருக்கு, இனிமேல் தனியா ஒரு விஷம் கொடுக்கவே வேண்டாம். பகவான் சௌக்கியமா வச்சிருக்கான், நான் கஷ்டப்படுறேன், என்ன கஷ்டப்படுத்துறா, எல்லாம் ஓரம் தள்ளுங்க, சுய பச்சாதாபத்தை முதல்ல கொண்டு குப்பத்தொட்டியில போடுங்க, சுவாமி நன்னா வச்சிருக்காரு நாமஜபம் பண்ணுங்க. பிரகலாதன் நீரா எவ்வளவு கஷ்டப்படுறா வாழலாம், அதையும் தாண்டி பக்தி பண்ணி ஜெயிச்சு காட்டியிருக்கா, நம்மாலையும் ஜெயிக்க முடியும். எதுவுமே தெரிய வேண்டாம், எதுவுமே புரிய வேண்டாம், நாமஜபம் மட்டும் சொன்னால் போதும், சத்தியமா பகவான் காப்பாத்தி கொடுப்பான், கஷ்டங்கள்லாம் மாத்தி கொடுப்பான், இதுவும் கடந்து போகும். ராதே கிருஷ்ணன்,
Radhe Krishna, Krishna Radhe,
Radhe Krishna,
Karunga,
Krishna Radhe, Radhe Krishna,
Swaratmika,
Krishna Radhe, Radhe Krishna,
Devadi Pane,
பகவதலுக்கு ஜெய். கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்த கோவிந்த, ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய ஜெய கோபிகா ஜீவன ஸ்மரணம், கோவிந்த ஆழ்வா திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானா திருவடிகளே சரணம், சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கீ ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ ஜெய். லோகா தமஸ்தா சுகினோ பவந்தோ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ ஜெய். ஜெய் ஸ்ரீ பாலாரு மாதா கீ ஜெய். ஜெய் போலோ ஸ்ரீ பிரஹ்லாத வரத நரசிம்ம மூர்த்தி கீ. ஜெய் போலோ ஸ்ரீ அஹோபில க்ஷேத்ர கீ. ஜெய் போலோ ஸ்ரீ பிரஹ்லாத ஆழ்வார் கீ. ராதே கிருஷ்ணா.